ீந்திரபாதபோதம்யுமதீரோபிங்கராஜம் த்ரயந்தயுமகூரிபரிசிரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே. எம்பெருமான் தானே அவதாரம் செய்து சனாதன தர்மமான நம் பிரபதி சம்பிரதாயத்தை பலமுகங்களாலே ரட்சித்தார் போல அந்தந்த காலத்திற்கு உரிய ஆச்சாரிய வேஷத்தாலே அவதரித்து நமக்கு இன்றளவும் இந்த குரு பரம்பரையை விடாமல் காப்பாற்றி கொடுத்திருக்கிறான். அந்த ரீதியிலே அடுத்தடுத்து ஆச்சாரியர்களை அனுபவித்தோம். சென்ற வாரம் ஸ்ரீமத் ஆக்கூராண்டவனுடைய கல்யாண குடங்களை அனுபவித்தோம். இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பல சம்பிரதாயங்களாகவே பெருமாள் நடத்தி வந்தாலும் முனித்ரய சம்பிரதாயத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய உயர்ந்த ஆச்சாரியர்கள், முனித்ரய சம்பிரதாயத்திலேயே பல கிளைகள் இருந்தாலும் மற்ற கிளைகள் போலவே மற்ற கிளைகளை விடவுமே கூட ரொம்ப மதிக்க தகுந்தவர்களாயும் அனுஷ்டான சீலர்களாயும் ரொம்ப ஞானவான்களாயும் இருந்து சிஷ்யர்களிடத்திலே ரொம்ப வாத்சல்யத்தோடு சம்பிரதாயத்தை ஒரு ஸ்தாபனமாக நடத்தக்கூடியதான ஒரு சாமர்த்தியத்தோட இருந்த நம்முடைய ஆண்டவன் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரியர்களிலே ஸ்ரீமத் ஆக்கூராண்டவனுடைய ஒரு சைலி ரொம்ப விசேஷமாக இருந்தது. ஆக்கூராண்டவன் பெரியாண்டவனிடத்துல ரொம்ப உயர்ந்த மதிப்போடையும் பக்தியோடையும் நம் பெரியாண்டவனுடைய சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்க வேணும், ஸ்ரீமத் தேரழுந்தூர் ஆண்டவனுடைய திவ்ய வாக்கை நாம் பரிபாலிக்க வேணும் என்று ரொம்ப ஆசையோடு ஆச்சாரிய ஸ்தானத்தை பின்னால் பரிகிரகித்து கொண்டு 15 வருஷம் ரொம்ப உத்தம ஆச்சாரியராய் ஒரு தோஷமும் ஒருவரும் சொல்ல முடியாதபடி சந்நியாசாசிரமத்தினுடைய ஒரு பரிசுத்தியையும் நன்றாக பரிபாலித்து கொண்டு அதே சமயம் தேசிக சம்பிரதாயத்துக்கு பரம உபகாரமாக அந்த சந்நியாசாசிரமத்தினுடைய விசேஷத்தோடையே ஆச்சாரியகத்துவத்தையும் செஞ்சு கொண்டிருந்தார். காலக்ஷேபங்கள் பிரதி தினம் தவறாமல் சாதிச்சாகும். அனுஷ்டானங்கள் பரிபூர்ணமாக சின்னாண்டவன் எப்படி யதிகளுடைய அனுஷ்டானத்தை கிரந்தமாக சாதிச்சு வச்சிருக்காரோ அந்த சின்னாண்டவனுடைய அந்த கிரந்த பிரகாரம் அனுஷ்டானங்களை செஞ்சு கொண்டு சிஷியர்களிடத்திலே வாத்சல்யத்தினாலே சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ண வேணும், ஆண்டவன் சம்பிரதாயத்தை நிறைய பேர் விஸ்வசித்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று யாத்திரைகளும் நிறைய பண்ணி அதுவும் பாத யாத்திரையாக செஞ்சு பாதுகாராதனங்களையும் ரொம்ப பரமபக்தியோடே செய்து கொண்டு ஸ்ரீமத் தேரவிழுந்தர் ஆண்டவன் விட்டு சென்றதான ஸ்தானத்தை ஒரு குறைவும் வராம ஒரு மதிப்பும் குறையாம ரொம்ப உத்தமமான ரீதியிலே ஆசிரம சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு 15 வருஷம் 1932 1946 வருஷம் வரைக்கும் பண்ணியாச்சு. ஒரு 14-15 வருஷம் நல்லா பண்ணியாச்சு. திடீர்னு 67 வயசு இருக்கும் ஆச்சாரியருக்கு கொஞ்சம் ரொம்ப அசக்தி வந்துடுத்து. உடனே அடுத்த ஆச்சாரியரை நாம் இங்கே ஸ்தாபிச்சாகணும்ன்ற ஆசையில் தெம்பராண்டவனை தான் இங்கே ஸ்தானத்துக்கு வரவழைக்கணும்னு உத்தேசப்பட்டாச்சு. வேற யாரையும் வேண்டாம், இவர் தான் ரொம்ப தகுந்தவர் என்று உத்தேசப்பட்டாச்சு. சாதாரணமாக ஒரு ஆச்சாரியருக்கு அடுத்த ஆச்சாரியராக வரக்கூடியவர் லோகத்தில் ஏதோ ஓரளவு ஓரளவு சில அம்சங்கள் குறைவாக இருக்கும். அப்படித்தான் பாஷ்யக்காரருக்கு பிறகு பாஷ்யக்கார் போல கிடைப்பாளா, தேசிகனுக்கு பிறகு தேசிகன் போல கிடைப்பாளா, திருக்குளம் தேசிகனுக்கு பிறகு திருக்குளம் தேசிகன் போல கிடைப்பாளா என்று அந்த ஆச்சாரியருடைய ஸ்தானத்தை பரிபூர்ணமாக அதே போலே பரிபாலிப்பதற்கு அடுத்த ஆச்சாரியர்கள் கிடைக்க மாட்டார். அதனால தான் காலப்போக்கிலே சில அம்சங்கள் குறைவு உண்டாருது. ஆனால் ஆக்கூராண்டவனுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, அவருக்கு அடுத்தா போல அவர் தனக்கு ஒன்னாலும் குறைவில்லாமல் தன்னை இன்னும் தன்னை போலவே முன்ன பூர்வாச்சாரியர்கள் போலவே கௌரவமாக இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வரக்கூடியவரான ஸ்ரீமத் தெம்பர ஆண்டவனை அவர் முன்னையே அவர் அபிமானிச்சு அவர் தான் வரணும்னர். அதாவது சொல்ற விஷயம் என்னன்னா, ஆச்சாரியாளுடைய கால அடுத்தடுத்த ஸ்தானங்களிலே காலத்துக்கு தகுந்தா போலே சில அம்சங்கள் குறைவுபடலாம், ஆனால் ஆக்கூராண்டவனுக்கு அடுத்ததாக வந்த ஆச்சாரியர் ஆக்கூராண்டவனை விடவுமே எல்லாரும் வசத்தியாக மதிக்கக்கூடியவராக இருந்தார். 4 சாஸ்திரத்திலையும் பரிபூர்ண யோகியதை, சந்யாசாசிரமத்தில் அவ்வளவு உத்தமமான கல்பத்தை அனுஷ்டிச்சுருந்தார். ரொம்ப சாந்தர், யாராயிருந்தாலும் மகாத்மானு மட்டும்தான் கொண்டாடுவா. ஆக்கூராண்டவனுடைய ஸ்தானத்தை நிரப்ப வந்தவர் அவ்வளவு இல்லைன்னாலும் பரவாயில்லை இந்த ஸ்தானத்தை பார்த்துக்கிறதுக்கு என்று வார்த்தை சொல்ல மாட்டா. அடேப்பா, பூர்வாச்சாரியா எல்லாம் இப்படி இருந்தாலும் அப்படி என்று சொல்லுவா. பெரிய நம்பிகளுக்கு அடுத்தது பாஷ்யக்காரர்னு சொன்னா பெரிய நம்பிகளோட பாஷ்யக்காரர் குறைஞ்சவர்னு யாராவது சொல்லுவாளா? அது போலையாக்கும். அப்புள்ளாருக்கு அப்புறம் தேசிகன்னு சொன்னா எப்படி? அப்புள்ளாரோட தேசிகன் இன்னும் பிரதானர் என்றே சொல்ல வேண்டியிருக்குமோ அதுபோல செம்பரையாண்டவனுடையதான கல்யாண குணங்கள் பூர்வாச்சாரியால் பெரியாண்டவன்கள் இருந்தாரே அது மாதிரியாக்கும். அந்த மாதிரி சொல்லும்படியான பெருமையோடு நல்ல மகாத்மாவாக எழுந்தருள் இருந்தார். அந்த செம்பரையாண்டவனுடைய சிஷ்யர் ஒருத்தர் அவர் செம்பரையாண்டவனிடத்துல பரிநியாசம் பண்ணிண்டவர். அப்புறம் செம்பரையாண்டவனுக்கு பிறகு திருநாடு அலங்கரிச்சா பிறகு ஒரு நாள் திருக்குடந்த ஆண்டவனிடத்துல பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கணும் என்று கேட்டார். அதான் பரநியாசம் ஆனவா அதுக்கப்புறம் சில வருஷங்கள் இல்லை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு கூட திருப்பியும் ஒரு பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கலாம். பிரபத்திக்கு அப்புறம் இந்த 30 வருஷத்துல எத்தனையோ ரொம்ப சில தப்புகள்லாம் நடந்து போறது சாஸ்திர பிரகாரம் நடக்க முடியல இருக்க முடியல. அதெல்லாம் பெருமாள் இடத்துல பரதமர்ப்பணம் பண்ணி க்ஷமிச்சுக்கணும்னு கேட்கணும்னு அந்த 30 வருஷத்துக்கு வாழ்க்கைக்காக ஒரு பிராயசித்த பிரபத்தி பண்றது உண்டு. அது பெரியவாள்லாம் பண்ணுவா. பண்ணலைன்னாலும் தப்பு இல்லை, பண்றதும் உண்டு. பிராயசித்த பிரபத்தியே 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 20 வருஷம் ஒரு அது மாதிரியும் பண்றது உண்டு. இந்த சுவாமி திருக்குடந்த ஆண்டவனிடத்துல பிராயசித்த பிரபத்தி பண்ணிக்கணும்னு கேட்டார். செம்பரான் அவன்கிட்ட பிரபத்தி ஆகிவிடுத்தே, அதுக்கப்புறம் என்ன பிராயசித்த பிரபத்திக்கு தேவையே இல்லையே அப்படின்னார் திருக்குடந்த ஆண்டவன். இல்ல பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுத்து. அந்த பிரபத்திக்கு அப்புறம் எத்தனையோ தப்புகள்லாம் நடக்கத்தான் நடக்கிறது, பண்ணிக்கணுமே என்ன? அப்படி சொல்லாதப்பா. சேரவுந்தூரான் செம்பராண்டவனுடைய மூச்சு காத்து பட்டவாளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும். அப்படி ஒரு பரிசுத்த மகாத்மாவாச்சே, அவரிடத்திலே பிரன்யாசம் ஆனா விட்டு பிராயசித்த பிரபத்தி வேணும்னு கூட நீ நினைக்க வேண்டாம்ப்பா என்று ஒரு கௌரவமா சாதிச்சாச்சு செம்பராண்டவனிடத்துல. அவ்வளவு விசுவாசம், செம்பராண்டவனுடைய மூச்சு காத்து பட்டா கூட மோட்சம் கிடைக்குமே, அவ்வளவு பரிசுத்த மகாத்மாவாச்சே என்று திருக்குடந்த ஆண்டவனுடைய வாக்கியம். அப்படி செம்பராண்டவன் அவ்வளவு கொண்டாட வேண்டிய மகாத்மாவா இருந்தார். இன்றைக்கு அந்த செம்பராண்டவனுடைய திவ்ய வைபவத்தை தான் நாம் சேவிச்சுக்க போறோம். செம்பராண்டவனுக்கு பிறகு ஒரு ஒரு சில ஒரு மாத காலத்துக்குள்ளாக கொஞ்சம் கேப் இருந்தது. செம்பராண்டவனுக்கு பிறகு கேப், ஏன்னா தேரவந்திர ஆண்டவன் யாரும் எதிர்பார்க்காதபடிக்கு மார்பிலே நோய் சாத்திண்டு காஞ்சிபுரத்துல 1932 சஷ்டிர்த பூர்த்திக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி பரமோதிச்சாச்சு. எதிர்பார்க்காதபடி அமைஞ்சதுனால அடுத்த ஆச்சாரியர் அப்போடு பிரதிஷ்டை ஆகல. அதுக்கப்புறம் 1 மாசத்துக்குள்ள ஆக்கூர் ஆண்டவனை எல்லாரும் பிரார்த்திச்சு ஸ்தானத்துக்கு வர பண்ணினா. அது போல தான் இன்னொத்துற காட்டி கொடுக்காம அவர் ஏற்படுத்தாம போறதுக்கு ஆக்கூர் ஆண்டவனுக்கு திருவுள்ளம் இல்லை. அதனால செம்பராண்டவனை ஸ்தாபிச்சாச்சு. இது 1946 கடைசியில, 1947 ஆரம்பத்துல பங்குனி மாசத்துல ஆக்கூர் ஆண்டவன் பரமோதிச்சாச்சு. 5 மாசம் செம்பராண்டவனை கூடவே இருந்து அவரே அவரிடத்துல எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைச்சு அவர் ஆச்சாரியராக சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டே குறவில்லாம ரொம்ப திருப்தியோட ஆக்கூர் ஆண்டவன் திருநாட்டுக்கு வெள்ளியாச்சு. எப்படி பெரியாண்டவன் சின்னாண்டவனை ஸ்தாபிச்சு கொடுத்துட்டு கூல 4-5 மாதம் இருந்து அது என்ன சின்னாண்டவன் நிர்வாகம் பண்றதை பார்த்துட்டு திருப்தியோட திருநாட்டுக்கு வெள்ளியாச்சோ அது போல ரொம்ப திருப்தியோட வெள்ளியாச்சு. கணந்தேத்திய ஆண்டவனும் தேரவந்துராமண்டவனை ஸ்தாபிச்சு வச்சுட்டு அவரிடத்திலே பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சுட்டு அவரை எல்லாரும் ரொம்ப கொண்டாடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு திருநாட்டுக்கு வெள்ளியாச்சு. இப்படி சில ஆச்சாரியாளுக்கு கிடைக்கிறது. சில ஆச்சாரியாளுக்கு அடுத்த ஆச்சாரியால ஸ்தாபிச்சு வைக்கிறதுக்கு அவகாசம் இல்லாமல் போயிடுறது. ஆனால் ஆக்கூர் ஆண்டவனுக்கு அந்த ரொம்ப சந்தோஷமாக அடுத்த ஆச்சாரியரை ஸ்தாபிச்சுட்டு போகும்படியாக கிடைச்சது. இந்த தெம்பராண்டவனுடைய பூர்வாசிரமம் தெம்பரைன்ற ஊர், இது மன்னார்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடியதான கிராமம். பாமணின்னு ஒரு ஆறு சொல்றார், அந்த ஆத்தங்கரையிலே இருக்கக்கூடிய ஊர் இது தெம்பரைன்றதான ஊர். சுவாமி சாமவேதத்தை சேர்ந்த ஒரு மகானுடைய திருக்குமாரர், இவருக்கு திருத்தோப்பனாருடைய திருநாமம் சேஷாத்ரியாச்சார்னு பேர். இந்த சேஷாத்ரியாச்சாருக்கு இவருடைய இந்த திருக்குமாரர் அவதரிச்சார். இவருக்கு ஆரம்பத்தில் வெங்கட்ராகவாச்சார்னு திருநாமம். இவருக்கு ஒரு தம்பியும் உண்டு, வெங்கட பிரதாச்சார்னு. இந்த சுவாமி விய வருஷம் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரம் 1886 வருஷம் அவதாரம். முன்னே பார்த்துருக்கோம், 1872 வருஷம் 1872 வருஷம் பேரனந்தர் ஆண்டவர் அவதாரம், 1880 வருஷம் 8 வருஷம் கழிச்சு 1880 ஆக்கூர் ஆண்டவன் திருவவதாரம், 1886 வருஷம் புதிய வருஷம் ஆவணி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சுவாமியினுடைய அவதாரம், தெம்பராண்டவனுடைய அவதாரம். தெம்பராண்டவன் அவதரித்த போது திருத்தோப்பனார் சுவாமிக்கு வெங்கட்ராவாச்சாரியன் தன்னுடைய குமாரனுக்கு சின்ன வயசுலேயே ஜாதகம் பார்த்தார், சுவாமி எப்படி இருப்பார்னு ஒரு ஆசையிலே பார்த்தார். அந்த ஜோசியர் சொன்னாராம், இவர் ஒரு பெரிய சன்னியாசி ஆகிடுவார் அப்படின்னு சொன்னாராம். நல்ல உத்தமமான சன்னியாசியாக இருப்பார்னு சொன்னார். சன்னியாசி ஜாதகம் சுவாமி இது, அது சின்ன வயசுலேருந்தே அதே போல சன்னியாசியாகவே இருந்து அபியாசம் பண்ணிவிட்டார். சன்னியாசியாக இருக்க முடியாது சின்ன வயசில், ஆனால் சன்னியாசிக்கு வேண்டியதான அந்த மனோபாவங்கள் அது திடீர்னு சன்னியாசியானா விட்டு வராது. பகவானிடத்திலே பூர்ணமான பக்தி, அமானித்துவம் அதம்பித்துவம்னு கீதையிலே பெருமாள் சாதிக்கக்கூடியதான நல்ல கல்யாண குணங்கள், எல்லாரையும் மன்னிக்கிற குணம், எதுவாக இருந்தாலும் பகவான் தான் நடத்திட்டு போகிறான் என்றதான ஒரு மனோபாவம், யாரிடத்துலையும் கோவிச்சுக்காமல் இருக்கிறது, கர்மா தன் வசத்தில் எல்லாரையும் நடத்துறது, யாருக்கு யாருக்கும் அவளுடைய சொந்த தோஷம்னு ஒன்றும் கிடையாது என்று எல்லாரிடத்துலேயும் ஒரு பொறுமை, சரீரத்துக்கு வேண்டியதான போஷணங்களில் ஆசை இல்லாமல் இருக்கிறது, முக்கியமாக தனத்தை ஆசைப்பட்டு கொண்டு இல்லாமல் இருக்கிறது, கிடைக்கிற திரவியம் அது பெருமாள் கொடுப்பார், சரீரத்தை சம்ரட்சிக்க வேண்டியது நம் பொறுப்பு இல்லை பெருமாள் கடமை, அதனாலே நம்முடைய பாரம் ஒன்றும் கிடையாது, ஆத்மாவுக்கு வேண்டியதான விஷயங்களை எப்படி பெருமாள் கொடுக்க போகிறாரோ அதே மாதிரி சரீரத்துக்கு வேண்டியதையும் பெருமாள் தான் கொடுக்குறார், அதனால இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு லோக யாத்திரைகளை ரொம்ப ஈடுபடாமல் ஆத்ம யாத்திரையை ரசிச்சுட்டு இருக்கிறது, இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள்லாம் சன்னியாசிகள்லாம் பரிபாலிச்சிருக்கா. இது லட்சக்கணக்கான வருஷங்களாக பாரதத்திலே பிராச்சீனத்திலே ரொம்ப வசதியான சன்னியாசிகள்லாம் உண்டு. தேசியம் சாதிச்சார் சன்னியாசிகள்லாம் கூட ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டு ரொம்ப தப்பு பண்ணுறான்னு சங்கல்ப சூரியோதயத்திலே சாதிக்கிறார். பிக்ஷேதி சிஷ்யஜன ரக்ஷண தட்சிணேதி ஷாடீரிஷாஸ்வதமோபதி கல்பனேதி கிரந்தோபசங்கிரகணமூல்யமிதிம் ப்ருவாணாஹ சந்யாசினோ விததே சததந்தனாயாம் அப்படின்னு தேசிகன் 700 வருஷம் முன்னாடி சாதிக்கிறார். இப்போ ஊரெல்லாம் ஒரே சன்னியாசிகள், சன்னியாசிகள்லாம் ஒரே பணதாசியோடு இருக்கா என்று சாதிக்கிறார். அந்த காலத்தில் அன்னைக்கு ஊரெல்லாம் சன்னியாசிகள், ஊரெல்லாம் சன்னியாசிகள்னா சன்னியாசாசிரமம்ன்றது எப்படி உபநயனம் பண்ணிக்கணுமோ கல்யாணம் பண்ணிக்கணுமோ அதே மாதிரி சன்னியாசியாகவும் ஆகணும்னு அந்த காலத்திலே ரொம்ப பேர் அபிலாஷப்படுவா. அதனாலே அந்த அபிலாஷையினாலே சன்னியாசி ஆயிடுவா. அப்படி பாருன்னா பாரத தேசத்திலே சன்னியாசிகள் ரொம்ப அதிகம். அதையும் விசேஷமாக இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயம், அதாவது இந்த அத்வைத சித்தாந்தம் இருக்க, அதில் சன்னியாசிகளானால் தான் மோட்சம் அப்படின்னு கூட சில பேருடைய அபிப்பிராயம். அதனால மோட்சத்துக்காகவே ஆசைப்பட்டு சன்னியாசி ஆயிடுவா. நிறைய பேர் சன்னியாசி ஆயிடுவா இந்த காலத்துல தான். சன்னியாசி என்ன, மொத்தமா ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சன்னியாசி, அது அந்த மாதிரியான சன்னியாச ஆசிரமத்தையும் யாரும் விரும்புறது கிடையாது. அந்த ஒரு ஒரு சன்னியாசியா வருவதே இந்த காலத்துல ரொம்ப யாரும் இஷ்டம் இல்லாம விஷயமா இருக்கு. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை, எங்க பார்த்தாலும் ஒரே சன்னியாசி கூட்டமா இருக்கும். அதுவும் கங்கை கரையிலே போனா ஒரே சன்னியாசி மயமா தெரியும். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு சுவாமி தேசிகன், இந்த என்ன இந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரே எப்பவும் மன பணத்தாசையா இருக்கு. சததம் தனாயாம், தனாயாம்னா பணத்தாசைன்னு அர்த்தம். சன்னியாசினோபி ததத்தே சததம் தனாயாம், சன்னியாசிகளுக்கெல்லாம் ஒரே பணத்தாசையா இருக்கு. பிக்ஷேதி சிஷ்ய ஜனஜரக்ஷண தட்சிணேதி, இது மாதிரியாக்கும் சன்னியாசி பிக்ஷைக்கு அந்த சாஸ்வதமான பிக்ஷைக்கு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறா. அப்புறம் சிஷ்யாள்லாம் வந்து காலக்ஷேபம் பண்ணுறா, அவளெல்லாம் சம்ரட்சிக்கணும், அதனால நம்மளே நம்பி வரா அந்த சிஷ்யாள் என்று அவளுக்காகவும் சேர்த்து பணத்தை சேர்த்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் கூட சிஷ்யாளுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி தரணும், நம்ம காஷாயத்துக்கெல்லாம் வேஷ்டி காஷாயத்துக்கெல்லாம் பணம் வேணும். இது மாதிரி உணவுக்கும் உடைக்குமாக சாஸ்வதமான பணம் வேணும்னு சொல்கிறா. தங்களுடைய இருக்கிறதுக்காக மடங்கள் வேணும், ஆசிரமங்கள் வேணும்னு சொல்லி அதுக்காக கட்டுமானத்துக்காக நிதி கேட்கறா. சாஸ்வத மடோபதி கல்பனேதி கிரந்தோபசம்ஹரண மூல்யமிதிம் ருவானாக, சம்பிரதாயத்தினுடைய புஸ்தகங்களெல்லாம் போடணும், அதெல்லாம் எல்லாத்தையும் ஓலப்படுத்தணும், எழுதணும், அதுக்கெல்லாம் நிறைய ஆளெல்லாம் வச்சு வேலை வாங்க வேண்டியிருக்கு, அதுக்கெல்லாம் காசு வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறா. தினமும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஈஸ்வரான்னு பகவானை தியானம் பண்ண வேண்டிய சமயத்தில் கூட அவளுக்கெல்லாம் இந்த மாதிரியான பொறுப்புகளெல்லாம் வளர்த்துண்டு ஆசைப்பட்டு சன்னியாசியாக இருந்தாலும் பைசா ஆசை போலியே அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். ஆச்சாரியால் உத்தமமான சன்னியாசிகள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், எத்தனையோ பேருடைய பரவமாக பவித்திரமான சரித்திரங்கள்லாம் கேட்டிருக்கோம். அப்பேற்பட்டவாளால் தான் சன்னியாசாசிரமத்துக்கு பெருமையே வருது. அப்பேற்பட்ட பெருமையை பாராட்டி கொண்டிருக்கிற லோகத்தில் தான் சில பேர் சன்னியாசிகளாயும், அவளுடைய பெருமையே தாங்களிடத்திலே இவாளும் இவாளெல்லாம் நினச்சிக்க மாட்டாளான்னு நினச்சிட்டு லோகத்திலே அந்த காலத்தில் சன்னியாசிகள் வருவா நிறைய பேர். அதனால் நல்ல சன்னியாசிகளுடைய பெருமையை தங்களிடத்திலையும் மனுஷியால் நினச்சிக்க மாட்டாளா அப்படின்ற ஆசையினாலே சன்னியாசியாக வந்துடுவா. ஆனால் தெம்பிராண்டவருடைய கல்யாண குணம் இந்த சன்னியாசாசிரமத்துக்கு வேண்டிய யோகியதையை பால்யத்திலிருந்தே அபிவிருத்தி பண்ணிட்டார். அபிவிருத்தி பண்ணிட்டார்னா அபிவிருத்தி பண்ணிக்கணும்னு ஆசையினாலே பண்ணிட்டார்னு கிடையாது. அபிவிருத்தி பண்ணிக்கிறதுன்றது அவருக்கு சுவாவமாக இருந்தது. அதான் தெம்பிராண்டவனுடைய விசேஷம். அது எப்படியாக்கும் கோபக்காரனுக்கு கோபமானது ஜென்மத்திலேயே உண்டாருதோ, அதுபோல சாந்தியானது தெம்பிராண்டவனுக்கு ஜென்மத்திலிருந்தே வந்ததான கல்யாண குணம் அது. அதுபோல எப்படி பணத்தாசைன்றது மற்றவாளுக்கெல்லாம் ஜென்மத்திலேருந்தே வருதோ, அதுபோல வைராக்கியம்ன்றது தெம்பிராண்டவனுக்கு ஜென்மத்திலேருந்தே வந்து கொடுத்தோம். அந்த மாதிரியான ரொம்ப பரிசுத்தமான ஒரு ஆச்சாரியர் தெம்பிராண்டவன். மகாத்மா என்று யாரும் கைகூப்பும்படியாக இருந்தார். யாரும் ஒரு தோஷமும் சொல்ல மாட்டா. அதனால் என்ன எப்பேற்பட்ட ஞானி என்றும் ஞானத்தையும் அவருடைய சன்னியாசாசிரமத்தினுடைய வைபவத்தையும் எப்பவும் கொண்டாடும்படியாக இருந்தார் சுவாமி. ரொம்ப பெருமை. இந்த மாதிரியான ஆச்சாரியர்களால் தான் ஒரு சம்பிரதாயத்துக்கு அவர் பெருமையே சேர்றது. அப்பேற்பட்ட சம்பிரதாயமாச்சே என்று மற்றவர்கள் சொல்லும்படியாயும், அந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு ஒரு ஏற்றம் வருவதும் இந்த மாதிரியான பரிசுத்தமான ஆச்சாரியர்களால் தான். அப்படியாக இந்த சுவாமி சிறு வயசிலிருந்தே ரொம்ப விரக்தராக வாழ்ந்துட்டு வந்தார். அதான் அங்கே விசேஷம் சுவாமிக்கு. சன்னியாசியாக இருக்க போகிறார் அப்படின்னா அது சில பேர் உண்டு. சில வயதான காலத்திலே திடீர்னு சன்னியாசாசிரமத்தினுடைய பாவங்கள்லாம் வந்துடும். அந்த அதே கூட விசேஷம், அது சிறு வயசுலேருந்தே அந்த ஒரு விரக்தியோடே வாழறதுன்றது. சிறு வயசுலேருந்தே ஆச்சாரசீலராக இருக்கிறது, சிறு வயசுலேருந்தே அனுஷ்டானத்தை விடாமல் ரொம்ப பரிபாலிக்கிறது, சிறு வயசுலேருந்தே அபியாசம் ஞான வித்தியைகளை அபியசிக்கிறது, இதெல்லாம் அது துளசி மாதிரி. அது முளைக்க துளசி முளைக்கச்சேவே எப்பவும் துளசி வாசனையோட வரா போல அப்படியாக செம்பிராண்டவருடையதான அபிவிருத்தி இருந்தது. சுவாமியினுடைய திருத்தப்பனார் சுவாமிக்கு உபநயனாதிகள் பண்ணி வச்சார், பண்ணி வச்சு வேதாத்தியனமும் சொல்லிக் கொடுத்தார். சாமவேதம், சாமவேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருந்தார் சுவாமி. ஒரு தகுந்த வயசு வந்தா 7 வயசுல அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு 12 வயசுல 13 வயசுல சாஸ்திரம் வாசிக்க வேண்டிய ஒரு சமயம் அது. அந்த காலத்து படிப்பு, இந்த காலத்து படிப்பு என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூலில் சேர்றா, ஸ்கூலுக்கு முன்னாடியே ப்ரீ ஸ்கூல் கூட சேர்ந்துடுறா, அது மாதிரி மேலே வளர்க்குறா. இந்த காலத்து படிப்பு எல்லாருக்கும் தெரியும், மொத்தம் இங்கிலீஷ் படிப்பாக இருக்குது, சப்ஜெக்ட்ஸும் என்னென்ன இருக்குன்றது தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சம்பிரதாயமாக வாசிக்கிறது என்றால் ஆரம்பத்தில் வேதாத்தியனம் பண்ணுவா. அந்த வேதம் முடிஞ்ச கையோடு அந்த வேதாத்தியனம் பண்ணி முடிக்கிற சமயத்தில் சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பிப்பா. அது வேதாத்தியனம் பண்ணிக்கச்சவே ஒரு வயசு வந்துடுத்தோம் அப்படின்னா ஒரு 8 வயசு 7 வயசில் வேதாத்தியனம் ஆரம்பித்தான்னா அப்போவே கூடவே சம்ஸ்கிருதம் இந்த ராமசப்தம் சொல்லிக் கொடுக்கறது என்று கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து தாதுக்கள்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் பரிச்சயத்தை ஏற்பாடு பண்ணி வைப்பா. 12-13 வயசு வந்துடுத்துனா சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பிச்சிருவா. அந்த சாஸ்திரங்கள் என்றது முக்கியமாக சாஸ்திரம் வாசிக்கிறது, சாஸ்திரம் வாசிக்கிறதுன்னா அது ஒரு பெரிய விசாரமான விஷயம். சாதாரணமாக சாஸ்திரம் வாசிக்கிறான்னா அந்த காலத்து ரீதியிலே முதல்ல வியாக்கரண சாஸ்திரம் வாசிக்கிறது. ஏன்னா வியாக்கரணம் வாசித்தா தான் சம்ஸ்கிருதம் பரிசுத்தமாக வரும். அதனால் அந்த பரிசுத்தமான சம்ஸ்கிருத அபியாசத்துக்காக வியாக்கரணம் வாசிக்கிறது. அப்புறம் வியாக்கரணம் வாசிச்சா அதுக்கப்புறம் தர்க்கசாஸ்திரம் வாசிக்கிறது. தர்க்கசாஸ்திரம் வாசிச்சா தான் சாஸ்திரத்தில் இருக்கிற வச்சனங்கள் உண்டு, அந்த வச்சனங்களை ஹேண்டில் பண்ணுற சாமர்த்தியம்னு வரும். தர்க்கசாஸ்திரம் வாசிச்சா தான் அந்த சாமர்த்தியம் வரும். அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற அந்த வாக்கியங்கள், அந்த கிரந்தம் பூராவும் இருக்கிற வாக்கியங்களை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு மேலே பலமான வார்த்தைகளெல்லாம் பேசுறது, அது எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது, இதெல்லாம் எல்லா சாஸ்திரத்திலே பிரவேசிக்கிறதுக்கும் உண்டான யோக்கியதையை தர்க்கசாஸ்திரம் கொடுக்கும். அதனால் அந்த புத்தியை பரிமளிக்க செய்யறதுக்கு தர்க்கசாஸ்திரம் வேணும். அதுக்காக தர்க்கசாஸ்திரம் வாசிக்கிறது. அதோட அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்துக்கு மூலமாக மீமாம்சா சாஸ்திரம் வாசிக்கணும். இந்த மாதிரி 3 சாஸ்திரம் வாசித்தா அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரத்திலே பிரவேசம் பண்ணுவா. இப்போ தர்க்கசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், அதாவது முதல்ல வியாக்கரண சாஸ்திரம், தர்க்கசாஸ்திரம் என்கிற நியாயசாஸ்திரம், தர்க்கசாஸ்திரத்தையே நியாயசாஸ்திரம்னு சொல்கிறது. அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம் வாசித்தோன்னா இதில் யோகியம் வந்துடுத்துன்னா அப்புறம் வேதாந்த சாஸ்திரம் வாசிப்பா. இந்த மாதிரியான இந்த 4 சாஸ்திரத்தையும் வாசித்தா சதுஷாஸ்திர வித்வான்னு சொல்லுவோம். சாதாரணமாக சதுஷாஸ்திர வித்வான்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இந்த 4 சாஸ்திரத்துக்கு தான் சதுஷாஸ்திரம்னு பேர். இது போக இன்னும் இருக்குது, அது தர்மசாஸ்திரங்கள், அதுக்கு மேலே பிரகஸ்பதியாக இருக்குது. இது மாதிரி அது பிரகஸ்பத்தியத்துக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது, தர்மசாஸ்திரத்தில் கெட்டிக்காரனாக இருக்கிறது, இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த அந்த சாஸ்திர தர்மசாஸ்திரங்களெல்லாம் வாசித்தவாளெல்லாம் சாஸ்திர வித்வான்னு சொல்ல மாட்டா. இங்கே இந்த 4 சாஸ்திரத்தில் பிரவேசம் இருந்தால் தான் சாஸ்திர வித்வான்னு சொல்லுவாள். அப்படி அந்த சாஸ்திரத்துலேயும் 4 இதில் பிரவேசம் கிடைக்காது சில பேருக்கு. ஏன்னா அது மேலே மேலே அவதான் வேக வேகமாக வாசிக்கணுமோ இல்லையோ, அதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ. சுவாமி தம்பிராண்டவன் 4 சாஸ்திரத்துலேயும் நல்ல விசேஷ பாண்டித்யம் இருக்கு. ஆரம்பத்தில் வேதாத்தியனம், இப்போ இதெல்லாம் பூர்ணமான யோக்கியதையே சொல்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறதும் உண்டு. வியாக்கரணத்தில் கொஞ்சம் ஆரம்பத்திலே சில பிரகரண கிரந்தங்கள் வாசிக்கிறது, தர்க்கத்திலே கொஞ்சம் பிரகரண கிரந்தங்கள், மீமாம்சையிலே முதல்ல ஆரம்பத்துக்கு வேண்டிய பிரகரண கிரந்தங்கள் வாசிச்சுட்டு வேதாந்தம் வாசிக்கிறவாளும் உண்டு. ஆனால் இந்த 4 சாஸ்திரத்திலையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சமஸ்த கிரந்தங்களையும் பரிபூர்ணமாக வாசித்து யோக்கியதையை சம்பாதிச்சு வைக்கிறதுன்றது ரொம்ப பலமான யோக்கியதை அது. அப்படியான 4 சாஸ்திரத்துலேயும் வித்வான்கள்ன்றது அப்படி அமையிறதே கிடையாது. அதுவே ரொம்ப யாரோ ஒருத்தர் 100000ல் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருப்பா. நம்ம தெம்புராண்டவன் வேதாத்தியனம் பண்ணி முடிக்கிற அடியோட அதோட கூட சேர்ந்து வியாக்கரணம் வாசிக்க ஆரம்பித்தார். வியாக்கரணமும் சாமானியப்பட்டவர்கிட்ட வாசிக்கல, அது ஒவ்வொரு சாஸ்திரமும் சாமானியப்பட்டவாகிட்ட வாசிக்கல, அது ஒரு பெரிய விசேஷம். அது சுமாரானவா சொல்லி தருவா அந்த மாதிரி இல்லை. சுவாமிக்கு இந்த வியாக்கரணம் ரங்காச்சாரனே பேர். அந்த சுவாமி மன்னாருடைய சேர்ந்தவர், வியாக்கரணம் ரங்காச்சாரன்னு ரொம்ப பிரசித்தமான வியாக்கரண பண்டிதர். மற்ற சாஸ்திரத்தில் கூட வியாக்கரணத்தில் ரொம்ப கெட்டிக்காரர்னு பேர். அந்த சுவாமியினிடத்தில் வாசித்தார். இந்த மன்னாருடைய ரங்காச்சாரன்றவர் அப்புறம் பின்னாடி அகோபில மடத்தில் 39வது பட்டம் அழகிய சங்கரானவர். அவர் மன்னார்குடி அழகிங்கர்னு சொல்லுவா, 30வது பட்டம், 39வது பட்டம் அழகிங்கர். அந்த மாதிரி பின்னாடி ஆச்சாரியாளாக வந்து பெரிய சம்ரக்ஷணம் பண்ணக்கூடிய யோக்கியதையோடு இருந்தவருக்கு வியாக்கரணத்திலேயே ரொம்ப பிரசித்தி இருந்தது பூர்வத்தில். அதுவும் மன்னார்குடியிலே சேர்ந்தவர். அவர் இந்த சுவாமியும் செம்பரை தானே, மன்னார்குடிக்கு சமீபம் தானே, அதனால மன்னார்குடியிலே போய் வாசிச்சார் சுவாமி. அந்த சுவாமி இடத்துல வியாக்கரணம் பரிபூர்ணமாக வாசிச்சார். வியாக்கரண சாஸ்திரம் வாசிச்சா விட்டு, அதில் வியாக்கரண சாஸ்திரமே ரொம்ப பெரிய சாஸ்திரம் அது. அதுவும் பதஞ்சலியினுடைய மகாபாஷ்யம் வாசிச்சா போரும். பதஞ்சலியினுடைய மகாபாஷ்யம் வாசிக்கிற அளவுக்கு ஒருத்தர் புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா அவரை விட புத்திசாலி இன்னொருத்தர் இருக்க முடியாது என்று சம்ஸ்கிருதத்தில். அவ்வளவு பெரிய விஷயம் அது. அதனால பதஞ்சலியுடைய மகாபாஷ்யம் வாசிக்கிறதுன்னா தான் அந்த சாமர்த்தியம் இருந்தால் தான் அவ புத்திசாலின்னு சொல்லணும். அவ்வளவு விசேஷமான ஒரு ஞானத்தையும் அதே சமயம் ரொம்ப ஆழமான விஷயங்களை கொண்டதான ஒரு ஞான கிரந்தம் அது. அது வியாக்கரணத்திலே பரிபூர்ண யோக்கியதையோடு எழுந்திருந்தார் சுவாமி. ஆச்சு, வியாக்கரணத்தை அப்படியே கிரகிச்சு ரொம்ப வேக வேகமாக கிரகிச்சு விட்டார் சுவாமி. அது கிரகிச்சா விட்டு அடுத்து திருப்பியும் தர்க்கசாஸ்திரம் வாசிக்கணும்னு, அதுக்கும் தர்க்கசாஸ்திரம் வாசிக்கிறதுக்கு வளக்குடி சுவாமி ஒருத்தர், விளக்குடி சீனிவாசாச்சார்னு. அவருக்கு அந்த காலத்திலே தார்க்கிக சிம்ஹம்னே பேர். தர்க்கசாஸ்திரத்திலே சிங்கமாட்டம் இருப்பார் அப்படின்னு, எப்படி தேசிகருக்கு கவிதார்க்கிக சிம்ஹம்னு ஒரு பிரதம் உண்டோ அந்த மாதிரியான தார்க்கிக சிம்ஹம்னு அந்த சுவாமி எழுந்திருந்தார். அவரிடத்துல வாசிச்சார், தர்க்கசாஸ்திரம் வாசிச்சார். அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம், சின்னசாமி சாஸ்திரின்றவர், அவர் ரொம்ப சூரர் மீமாம்சா சாஸ்திரத்தில். அவர் குப்புசாமி சாஸ்திரின்னு வாழலாம், ஸ்மார்த்தாள், அதாவது அத்வைதிகள் வாழலாம். அவளிடத்திலே வாசிச்சர், அவளிடத்திலே வாழலாம். அந்த அத்வைதிகள்லேயே இந்த விபூதி போடுறவான்றவா குறவு அந்த காலத்தில். அதெல்லாம் நெத்தியில் இந்த கோபிச்சந்திரன் மாதிரி இட்டுப்பா, ஊர்துவ முகவாத்தா இட்டுப்பா. ஊர்துவ பண்ணுறம் தான் தரிப்பா, நம்ம மாதிரியாக திருமண்ணாக ஊர்துவ பண்ணுறம் தரிக்க மாட்டா. ஆனால் சந்தனத்தினாலே ஊர்துவ பண்ணுறவா தரிப்பா, குறுக்கெல்லாம் புசமாட்டா, நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்ற சித்தாந்தத்தோடு இருப்பான். இந்த மாதிரியானவாள்லாம் அந்த காலத்து அத்வைதிகள் ரொம்ப பேர் உண்டு. அந்த மாதிரி அவளிடத்துலாம் போய் வாசிக்கிறத உண்டு. பெரியவாள் நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்த நிறைய பெரியவாள் வாசிச்சிருக்கா, அவளும் நம்ம சம்பிரதாயத்தில் வந்து வாசிப்பாள். இந்த மாதிரி வாசிக்கிறது உண்டு. அதில் மீமாம்சா சாஸ்திரத்தில் குப்புசாமி சாஸ்திரின்னு ரொம்ப பிரசித்தி, சின்னசாமி சாஸ்திரின்னு ரெண்டும் பிரசித்தி. ரெண்டு பேர் இடத்துலையும் வாசித்தார் சுவாமி. அது மாதிரினா கிரந்தம் ரொம்ப மீமாம்சையும் ரொம்ப பெரிய சாஸ்திரமான அப்படினாலே கிரந்தங்களும் ரொம்ப அதிகம். பிரதனம் ரெண்டு பேர் இடத்துலையும் வாசிச்சார். இப்படியே வாசிச்சு அதுவும் வாசிக்கச்சே ஆச்சாரியாளிடத்துல ரொம்ப விசுவாசமாக, அதுவும் வித்தியை கிரகிக்கிறதுல அது ஒரு 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 டெக்னிக்கே வளர்த்துட்டார் சுவாமி. அது கவனிக்கிறது அசஞ்சலமான புத்தியோட கவனிக்கிறது. அப்புறம் கவனித்த விஷயத்த, கேட்ட விஷயத்த, அன்னைக்கு பாடம் கேட்ட விஷயத்த அன்னைக்கு ராத்திரிக்குள்ள அது நல்லா புத்தியில் வரப்படுத்திக்கிறது. அது உட்காந்து தனியாக உட்காந்துட்டு சொல்லி பார்த்துக்கிறது. இந்த இன்னைக்கு இன்னைக்கு ஆச்சாரியன் என்ன சொன்னார், இன்னைக்கு நம்மளுடைய குரு என்ன சொன்னார்ன்றத அந்த கிரந்தத்தை வச்சு பரிசீலனை பண்ணி அன்னைக்கு நல்லா பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிறது மறக்காதபடிக்கு. அதனால் சுயமாகவே நல்ல ஞாபக சக்தி. அப்புறம் வாசிக்கச்சேவும் ரொம்ப கவனத்தோட வாசிக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் அன்னைக்கே அந்த விஷயத்தை திருப்பியும் அதை ஆலோசனை பண்ணி அதை திருப்பி சிந்தனம் பண்ணுறதுன்னு சொல்லுவாது. அன்னைக்கே திருப்பியும் அந்த விஷயத்தை நல்லா சிந்தனை பண்ணி சொல்லி பார்த்து வர பண்ணிக்கிறது. அதில் நுற்று பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா, அதை நுற்று பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கே நுற்று பண்ணிவிடுறது. அது மாதிரி ரொம்ப வித்யாபியாசம்னா ரொம்ப பர்ஃபெக்டான வித்யாபியாசம் பண்ணிட்டு நல்ல வித்வானம் எழுதியிருந்தார். இந்த மாதிரி வித்யாபியாசங்கள்லாம் பண்ணிட்டு வித்வானம் எழுதியிருக்கிற காலத்தில் ஏதாவது குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்ன்றதான எண்ணமே இல்லாம அப்படியே வித்யா வித்யா வித்யா, சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திரம்னு அதுலேயே மனசை பழக்கப்படுத்தின்னு விட்டார். ஒரு வயசு ஆயிடுத்துன்னா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி 13 14 வயசுல சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பிச்சார். அப்புறம் ஆச்சு 22 10 வருஷ காலம் விடாமல் சாஸ்திரம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சாஸ்திரம் வாசிச்சார். அப்படின்னாலும் இது நடுவில் எல்லாருக்கும் இந்த வயசு பசங்களுக்கு ஒரு 16 வயசுலேயே 20 வயசுக்குள்ளே நாம் என்ன எப்படி சம்பாதிக்கணும், எப்படிலாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையாவது வரும். சுவாமிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்குச்சே, சுவாமிக்கு 22 திருநட்சத்திரத்தில் விவாகம் ஆச்சு. விவாகம் ஆச்சே, சுவாமிக்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டானதான எல்லா யோக்கியதையும் இருந்தாலும் வித்வானாக இருந்தாலும் ஒரு பைசா கூட அது வரைக்கும் சம்பாதிச்சவரே கிடையாது. ஒரு பைசா கூட சம்பாதிக்கணும்னு நினச்சவரும் கிடையாது. அது விவாகம் ஆச்சு. விவாகம் ஆனால் அப்புறம் பொறுப்புன்னு வந்தது. பொறுப்புன்னு வந்தால் குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணணுமோ இல்லையோ, குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்னா, வித்தியையை விற்று சம்பாதிக்கிறது இஷ்டம் இல்லை. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, வித்தியை விற்று சம்பாதிக்காதன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். எல்லாரும் வித்தியை விற்று சம்பாதிக்காமல் இருக்க மாட்டாய். ஆனால் சுவாமி வித்தியை விற்று சம்பாதிக்கிறதா இல்லை. என்னென்னா பாடம் சொல்லி கொடுத்து பைசா சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் கிடையாது. அதே மாதிரி அத்தியனம் இருக்கோ இல்லையோ, வேதாத்தியனம் பண்ணியிருக்காருன்னா அந்த வேதாத்தியனத்தை அது வேதத்தை விற்று சம்பாதிக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை. வேதத்தை விற்று ஒரு இடத்துல போய் ஒரு பாராயணம் பண்ணோம், ஒரு தட்சிணை கிடைச்சிது இல்லையா, ஒரு ஒரு உதவி சாந்திக்க போனோம், ஏதோ ஜபிச்சோம், ஆசீர்வாதம் பண்ணோம் என்று அந்த பிராமண விருத்தினாலே பிழைக்கிறதுல கூட இஷ்டம் கிடையாது. அவ்வளவு பைசாவை சம்பாதிச்சாதான் பிழைப்போமா, இல்லைன்னா பைசாவை சம்பாதிக்கலன்னா நம்ம என்ன சித்தா போயிடுவோம். பைசாவை சம்பாதிச்சு பிழைக்கிறது அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு மனோவிருத்தியே தப்பு. இந்த மாதிரி எழுந்தா சுவாமி எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் எண்ணங்கள்லாம் வராது. அதனால பைசாவே சம்பாதிக்காம கொடுத்துடம் பண்ணணும்னா எப்படி பண்றதுன்னா, தேசிகன் தான் இருந்தாரே அவரை போல இருந்து விடலாம்னாரு. தேசிகன் என்ன பண்ணுவார், உஞ்சவிருத்தி எடுப்பார். பிராமணன் உஞ்சவிருத்தி எடுக்கலாம், தப்பு இல்லை என்று சாஸ்திரம் அனுமதி பண்ணியிருக்கு. ஜீவனத்துக்காக உஞ்சவிருத்தி எடுக்கலாம், தப்பு இல்லை என்று சொல்லியிருக்கு. அந்த உஞ்சவிருத்தியிலே வரக்கூடிய திரவியங்களை வச்சு குடும்பம் பண்ணினா போரும் என்று கல்யாணம் ஆனாவிட்டும் அப்படி இருந்தார் இந்த சுவாமி. கல்யாணம் ஆனாவிட்டும் உஞ்சவிருத்தி எடுக்க போவார். கல்யாணம் ஆன உஞ்சவிருத்தி எடுக்க போகக்கூடிய பிராமணனுக்கு அந்த காலத்தில் பொண்ணு கொடுத்தா அது சொல்லுங்க. ஏன்னா யோக்கியத்தை இருக்கு சுவாமி, என்ன ஞானம் இருக்கு, ஞானத்துக்கு தகுந்தவன் பெரிய பெரியவாளாக இருந்தா ஞானம் இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு கொடுப்பா. அதுதான் அந்த காலத்தில் அதுக்கு ஒரு ஸ்லோகமே சொல்லியிருக்கா என்னன்னா, அப்பாவா இருக்கிறவர் பையன் நல்லா படிச்சிருக்கானா யோக்கியத இருக்கானான்னு பாப்பா. கன்யா வரையதே ரூபம், மாதா வித்தம், பிதா ஸ்ருதம், பாந்தவா குலமிச்சந்தி, மிஷ்டான்னு மிதரேஜனான்னு சொல்லியிருக்கு. கன்யா வரையதே ரூபம்னு கல்யாணம் பொண்ணுக்கு ஆத்துக்கார் நன்னா பல பல பலான்னு படிச்சுன்னா அழகா இருக்கணும்னு அதுதான் தெரியும். அந்த வயசுல அவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது. மாதா வித்தம் அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவா அப்படின்னா, பொண்ணுக்கு அம்மா மாப்பிள்ள நல்ல சொத்தோட இருக்காரா, நல்லா சம்பாதிப்பாரா, என் பொண்ணுக்கு எல்லாம் செய்வாரா அப்படின்ற அந்த ஆசை அதுதான் பாப்பா. அவ மற்றெல்லாம் அவளுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டண்ட்டாக தெரியாதான். அப்புறம் பிதா ஸ்ருதம்னா அப்பா என்ன எதிர்பார்ப்பார்னா, பையன் நல்ல யோக்கியதையோடு இருக்கானா, நல்லா வாசிச்சிருக்கானா, நல்ல பையனா அப்படின்னு பார்ப்பாரான் அவர். அப்பா அந்த மாதிரி பார்ப்பார் அப்படின்னா, பாந்தவா குலமிச்சந்தி அப்படின்னு மற்றவாள்லாம் உறவுக்காரெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதோ நல்ல வம்சத்து பையன், நம்ம வம்சத்து பையனா, நம்ம சம்பிரதாயத்து பையனா கல்யாணம் பண்ணி வச்சாளா, சரி அது போகிறோம் அப்படின்னு. அதுக்கு மேலே அவள் அதெல்லாம் மற்றதெல்லாம் பார்க்க மாட்டா, அவளுக்கு அதை பற்றி மற்றவாளுக்கு அதை பற்றியெல்லாம் ஒரி கிடையாது அப்படின்னு. அப்புறம் பொது ஜனங்கள் ஜனங்கள் போகிறவா வரவா அறிஞ்சவா தெரிஞ்சவா அவள்லாம் என்னென்ன மிஷ்டான கல்யாணத்தில் கூட்டு நல்ல சாப்பாடு போட்டார் சுவாமி, அவ கல்யாணத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு இவ்வளவுதான் எதிர்பார்ப்பான்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு. அதுல பெரியவாள் மாப்பிள்ள நல்ல யோக்கியதையோட இருந்தா போறோம் அப்படின்னு தான் முக்கியமா பாப்பா. அந்த மாதிரியான யோக்கியதா அம்சத்தை பார்த்து சுவாமிக்கு ஒன்றும் ஒரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு இஷ்டமில்லாதவர், ஒரு பைசாவும் சம்பாதிச்சவர் கிடையாதுன்னாலும் அப்போ சுவாமிக்கு 22 திருநக்ஷத்திரம் அவர் பொண்ணு கொடுத்தார். அது என்ன விசேஷம்னா, அந்த வந்த மாமி இருக்காளே, அந்த மாமி தேவிகள் சுவாமி எப்படியோ அதே போல சுவாமியை போலயே அந்த தேவிகளும் சம்பிரதாயத்தில் ருசியும் சுவாமி போலயே வைராக்கியத்தோடு இருந்தா, அதனால பெருமாள் ஒரு குறையும் வைக்க மாட்டார்ன்ற அபிப்பிராயத்தோடையும் இருந்தா. இது ரொம்ப நிறைய சுவாமிகளுடைய சரித்திரங்கள் தலைகீழாக போனதுக்கு காரணம் தேவிகள் அமைஞ்சது தான் காரணம். சில சுவாமிகள் தேவிகளுடையதான பிரபாவத்தையும் தாண்டி அவள்லாம் ஞானானுஷ்டான வைராக்கியத்தோட இருந்திருக்கா. நிறைய குடும்பங்களில் பொதுவாகவே வைஷ்ணவ குடும்பங்களாக இருந்தோம், தேவிகளுடைய அவ தேவிகளுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுறதுக்காகவே சில விஷயங்கள் எல்லாம் அவ கொஞ்சம் விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி, ஏன்னா கிரகஸ்த தர்மம்ன்றது முதல்ல நடக்கணும், அதை பரிபாலிக்கிறது விசேஷம் என்று அப்படிலாம் மாறி போயிருக்கா. செம்பராண்டவனுக்கு அப்படியான ஒரு சிரமம் வரலை. சில சமயங்களில் சுவாமிகளோட தேவிகள்லாம் ரொம்ப விசேஷமாக விலட்சணமாக இன்னும் ரொம்ப ஆச்சார சீலர்களாகவும் ரொம்ப வைராக்கியமான மனோபாவத்தோடையும் இருக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி சில நல்ல வசதியான ஸ்திரீ ரத்னங்களும் உண்டு. சம்பிரதாயத்தில் புருஷாலோட ஸ்திரீகளுக்கு அபிலாஷை வரக்கூடியது உண்டு, அது சுவாவமாக உண்டு. ஆனால் இருந்தாலும் ஸ்திரீகளுக்கு அது லௌகிகமான ஆசைகளும் இருக்கும். இந்த சுவாமியினுடைய தேவிகளுக்கு சம்பிரதாயத்தில் அபிலாஷையும் உண்டு, அதே சமயம் சுவாமியை விட அதே போலயே இந்த வைராக்கிய மனோபாவம் இருந்தது. அதனால சுவாமிக்கு பிரச்சனையே இல்லை. அது ஒரு விசேஷம் கொடுப்பனேன். சுவாமி உஞ்சவருத்தி எடுப்பார், தேசிகன் போல உஞ்சவருத்தி எடுத்துட்டு போவார். அதுவும் மன்னார்குடியில் தான் கொஞ்ச நாள் இருந்தார் சுவாமி. வித்யாபியாசத்துக்கு மன்னார்குடி தான் சௌகரியம், செம்பர சௌகரியம் கிடையாது. அதனால மன்னார்குடியில் அந்த காலத்தில் மன்னார்குடி ரொம்ப பண்டிதர்கள் இருந்த இடம். அது மன்னார்குடியானது எப்படி காஞ்சிபுரம்னு சொன்னால் மகாவித்வான்கள் இருந்த இடம், திருக்குடந்தைனா மகாவித்வான்கள் இருந்த இடம்னு சொல்லுவோம், அது மாதிரியாக்கும் மன்னார்குடின்றது ரொம்ப பண்டிதர்கள் இருந்த இடம். அதில் இன்னும் விசேஷம் என்னென்னா, இந்த மன்னார்குடி ஹரித்ரா நதி இருக்கோ இல்லையோ, இந்த ஹரித்ரா நதியை சுற்றி நாலு பக்கத்துலேயும் மூணு சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும் இருப்பாள். மூணு சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும், அதாவது மாத்வ சம்பிரதாயம், அத்வைத சம்பிரதாயம், நம்ம தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவா எல்லாரும் இருப்பாள் அந்த குளத்தை சுற்றி. அப்போ அவ்வளோ பெரிய குளமாச்சே ஹரித்ரா நதின்றது மன்னார்குடியில். அதை சுற்றி ரொம்ப வசந்த பண்டிதர்கள். அதுவும் நாம் இது வரைக்கும் பார்த்தோமே, அதில் பெரியாண்டவன் காலத்திலையும் சின்னாண்டவன் காலத்தையும் அடுத்தடுத்து தேரந்துராண்டவன் காலத்தில் செம்பராண்டவன் காலம் வரைக்கும் மன்னார்குடியில் இருக்க அதில் தேசிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளில் பல பேர் ரொம்ப ஆசிரமத்து சம்பிரதாயத்தில் ரொம்ப ரொம்ப ஈடுபட்டவா, ரொம்ப ஆச்சாரிய பக்தியோடு இருந்தவா. நம்ம ஆச்சாரியாள் யாராக இருந்தாலும் மன்னார்குடி கேள்னா ஒரு காலம்னு இல்லை, ஒரு சில தினங்கள்னு இல்லை, பல தினங்கள் அங்கேயே எழுதியிருக்கும்படியாக அந்த மாதிரியான ஒரு சிஷ்ய சமிருத்தி ஆசிரமத்துக்கு மன்னார்குடியில் சிஷ்ய சமிருத்தி உண்டு. மன்னார்குடியில் பண்டிதாளும் ரொம்ப அதிகம், எல்லா சாஸ்திரத்துக்கும் பண்டிதாள் அதிகம். அதுவும் அந்த ஹரித்ரா நதியை சுற்றி மன்னார்குடியிலே ஒரு வார்த்தை உண்டு. மன்னார்குடியில் என்ன வார்த்தை, அந்த ஹரித்ரா நதியை சுற்றி இருக்கிற அத்தனை அத்தனை திருமாளிகையில் ஒரு திருமாளிகை கூட தென்னாச்சாரி சம்பிரதாயத்தை சேர்ந்தவா திருமாளிகை கிடையாது. மொத்தம் வடகலையார் திருமாளிகையாக இருக்கும், இந்த 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 ஜாரி பூரா வடகலையார் திருமாளிகையாக இருக்கும், ஒரு ஜாரி பூரா மாத்வாளாக இருப்போம், ஒரு ஜாரி பூரா இதுவாக இருப்போம், அந்த ஸ்மார்த்தாள் இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். அந்த குளத்தை மன்னார் ஹரித்ரா நதியினுடைய அந்த தீர்த்தத்தில் அனுஷ்டானத்தை பண்ணி கொண்டு ஜீவிச்சுண்டு சாஸ்திர வாசிச்சுண்டு அத்தியனம் பண்ணி கொண்டு அது ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப வைதிகமான ரொம்ப பிராமணீகமான ஒரு சன்னிவேசம்னு சொன்னால் அந்த ஹரித்ர நதியை சுற்றி இருக்கிற இடங்களை சொல்லணும். தென்னாச்சாரியாலும் இருப்பா, ஆனால் கோவிலை சுற்றி இருப்பா. அதை வச்சு தான் வந்து கொடுத்த ஒன்றுமோ தெரியல, தெங்கலையார் கோவிலை காத்தா வடகலையார் குளத்தை காத்தான்னு அதை வச்சுதான் வந்துடுதோ இன்னும் தெரியல. ரொம்ப அதிசயமான விஷயம் என்னன்னா, அந்த மன்னார்குடியில ஹரித்ரா நதியை சுத்தி ஊர் அநேகமா தெங்கலையார் உள்ள ஊர் தான் அது, கோவிலும் தெங்கலையார் தான் இருக்கு, தென்னாச்சாரியாளுக்கு பலம் அதிகம் அங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஹரித்ரா நதியை சுத்தி ஒரு தென்னாச்சாரிய கிரகமும் பூர்வத்துல கிடையாது. தென்னா தமராண்டவன் காலம் வரைக்கும், அதுக்கப்புறம் கூட சில, அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு. இப்போ இன்னும் இதர ஆளுக்கெல்லாம் கூட வித்துட்டு போயிட்டான். ஆனா ஒரு பெரிய கோட்டையா இருந்தது, ஒரு ஞானத்துக்கு வித்வான்களுக்கு ஒரு கோட்டையா இருந்தது மன்னார்குடி. அந்த மன்னார்குடியில எத்தனை வித்வான்கள் இருக்குச்சே, விசேஷமான சதசுகள்லாம் நடக்கும் இல்லையா. பண்டிதாள் இருந்தா பண்டிதாள் இருக்கிற இடத்துல அது வித்வத் சதசுகளும் நடக்கும். அதே மாதிரி பல பிராந்தியங்கள்ல நடக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற பல வித்வான் பல சதசுக்கள்ல புதுக்கோட்டை சதசுக்கு ரொம்ப கௌரவம் அதிகம், அதே மாதிரி மன்னார்குடி சதசுக்கும் ரொம்ப கௌரவம் அதிகம். ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன பிரச்சண்ட பண்டிதாள், என்ன ஆழமாக வாச பண்டிதாள் நிறைஞ்ச ஊர். அதனாலே மன்னார்குடி சதஸுக்கும் அந்த காலத்தில் ரொம்ப பேர் உண்டு. அது மாதிரி அதனால தான் சுவாமி மன்னார்குடியில் வித்யாபியாசத்துக்காக எழுதினார். அந்த காலத்துலலாம் ரொம்ப பிராச்சீனத்தில் சொல்லுவா, தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து அப்படின்னு. படிக்கணும்னா காஞ்சிக்கு போய் காஞ்சி படிக்கணும்னா காஞ்சிபுரத்தில் போய் படிக்கணும், இல்லைன்னா காசியில் போய் படிக்கணும்னு வா. அதெல்லாம் ஒரு 1000 வருஷம் முன்னாடி கதை. அதுபோல் வாசிக்கிறதுனா மன்னார்குடியில் வாசிக்கிறது ஒரு பெருமை. அதனால சுவாமி மன்னார்குடியில் வித்யாபியாசம் பண்ணி மன்னார்குடியிலேயே குடுத்தனம் இருந்தார். அது குடுத்தனம் இருக்கச்சே பிக்ஷை எடுப்பார் சுவாமி. அது அது பிக்ஷைன்றது வார்த்தை தப்பு, உஞ்சவர்த்தி எடுப்பார். ஏன்னா பிரம்மச்சாரி தான் பிக்ஷை எடுக்கலாம், சன்னியாசி பிக்ஷை எடுப்பா. அவள் எடுக்கிறதுக்கு பிக்ஷை, அது பிக்ஷைன்றதுக்கு என்னென்னா பக்குவமான அன்னத்துக்கு பிக்ஷைன்னு பேர். அதுக்கு தான் பிக்ஷை எடுக்கிறதுன்னு சொல்கிறது, பக்குவான்னத்துக்கு தான் பிக்ஷான்னு பேர். இது சுவாமி எடுக்கிறது உஞ்சவர்த்தி, இதுக்கு அபக்குவமானது தானியங்களாக உஞ்சவர்த்தி எடுக்கிறது. அதனாலே உஞ்சவர்த்தி எடுக்கிறது தானியம்னு. இந்த சாஸ்திரத்தில் எப்படி பிராமணன் குடுத்தனம் பண்ணலான்னு சொல்லிச்சே, பரமேழையாக குடுத்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது யாரும் பிடிக்காது இந்த விஷயம்னு சொன்னால். என்ன அந்த மாதிரி கொடுத்தனும், அந்த மாதிரி பரமேழையாக குடுத்தனம் பண்ணினா பாபம் வராது, அதுக்காக சொல்லியிருக்கு. பாபத்தை சேர்த்துக்க வேண்டாமேன்றதுனால தேசிகனும் சாதிக்கிறாரே. சிலம் கிமனலம் பவேத் அனலமௌதரம் பாதிதும் பயப்பிரசதி பூரகம் கிமுன தாரகம் சாரசம் ஆயத்ன மலமல்லகம் வதிபடச்சரம் கச்சரம் பஜந்தி விபுதா முதாஹியா குக்ஷித குக்ஷிதா. வைராக்கியம் உஞ்சத்தில் சாதிக்கிறார். சிலம் கிமனலம் பவேத் அப்படின்னு சிலவிருத்தின்னு பேர். சிலவிருத்திக்கு அடுத்தது உஞ்சவிருத்தியை சொல்லியிருக்கு. சிலவருத்தின்றது இதெல்லாம் வெறும பேச்சுக்கு தான் சொல்லணும். அந்த இதெல்லாம் யாரும் நினச்சும் பார்க்க முடியாது, யாருக்கும் சொன்னாலும் பிடிக்காது. சிலம் அப்படின்னா ஒரு விருத்தி. சிலவருத்தின்னா பயிர் பண்ணி பயிர் அறுவடையாகி அறுவடையான போது சிந்தக்கூடிய தானியங்கள் நிலத்தில் விழுந்து கிடக்குமே, அந்த விழுந்து கிடக்கிற தானியங்களை பிராமணன் பொறுக்க போனால், பொறுக்க போன இடத்துல பட்சிகள் தாங்கள் ஏற்கனவே அந்த தானியங்களை சாப்பிட்டு இருந்ததுன்னா அதுகளெல்லாம் ஓட்டாமல் பட்சிகளோட பிராமணனும் தானும் சேர்ந்து அங்கே இருக்கிற தானியங்களை பொறுக்கின்னு வந்து அதை வந்து தளிகை பண்ணி சாப்பிட்டான்னா அவனுடைய அன்னத்துக்கு தோஷமே கிடையாது, அவனுடைய ஜீவனத்துக்கு பாவமே கிடையாதுன்னு சொல்லிச்சு. இது ரொம்ப பிச்சைக்கார ஜீவனம் இது. ஆனால் இது இதுதான் ரொம்ப, அதுதான் தேசியம் சாதிக்கிறேன். நான் அப்படி இருந்துட்டு போகிறேன், நான் எதுக்கு ஒரு ராஜாவுக்கிட்ட போய் பார் நான் வித்வான், நானும் நிறையா வாசிச்சிருக்கேன், உனக்கு பற்றியா பாண்டியத்தை ரசிக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருந்தால் எனக்கு பைசா கொடுன்னு நான் எதுக்கு கேட்கணும், நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன்னு சொல்லி வித்யாரண்யருக்கு எழுதி அனுப்பிச்சாரோ இல்லையோ சுவாமி. அதில் சிலம் அந்த மாதிரியாக இதுதான் பிராமணனுக்கு சொல்லப்பட்டதான ரொம்ப உத்தமமான ஜீவனமாக சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த காலத்தில் அவகாசமே கிடையாது, நோ சான்ஸ். இந்த மாதிரி யாரும் ஆசைப்படவும் மாட்டா, பிடிக்காது. ஆனால் தேசிகன் நான் அப்படியே இருந்துட்டு போகிறேனே அப்படின்னா அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்திருப்பா, அதனால சாதிச்சார். அந்த மாதிரியான ஜீவனத்துக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஒரு வய காட்டில் போய் அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சௌரியப்படலை அப்படின்னா உஞ்சவர்த்தி எடுக்கலான்னு சொல்லியிருக்கு. அதுதான் தேசிகன் உஞ்சவர்த்தி எடுத்துகிட்டு இருந்தார் அவர். அதனால உஞ்சவர்த்திக்கே நம்ம சம்பிரதாயத்தில் தேசிக விருத்தின்னே பேர். தேசிகன் பண்ணிட்டு இருந்த காரியம் இல்லையா அப்படின்னு. தேசிகனும் அவர் திருக்குமாரர் தலையெடுத்து அவர் ஒரு வயசுக்கு வர வரைக்கும் தான் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தேசிகன் உஞ்சவர்த்தி எடுக்கல, ஏன்னா விடலை போல இருக்க அவரை. தேசிகனுடைய சரித்திரத்தில் பார்த்தா அவரும் குமாரர்கள் சிஷ்யர்கள்லாம் சேர்ந்து அவர் உஞ்சவர்த்தி எடுக்க விடலை போல இருக்கு. தேசிக விருத்தின்னு பேர் உஞ்சவர்த்திக்கு. அதனால உஞ்சவர்த்தி எடுக்கலாம்னு சுவாமி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு இருந்தார். அந்த காலத்துல மன்னார்குடியில சுவாமி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு இருந்த போது ரெண்டே ரெண்டு பேர் தான் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு இருந்தாலும், இந்த சுவாமி ஒருத்தர், அப்புறம் நாவல் பாகம் நரசிம்ம தாத்தாச்சார்னு, அவர் ரொம்ப நல்ல மகாபண்டிதர், நல்ல ரொம்ப ரொம்ப கௌரவம். எப்படி சன்னியாசிகளுக்கு ஒரு கௌரவம் உண்டோ, சன்னியாசிகள் ஆச்சாரியாளா இருந்தா எப்படி ஒரு கௌரவம் உண்டோ, அதே மாதிரி அவர் கடைசி வரைக்கும் கிரகஸ்தராகவே இருந்து ஆச்சாரியராக இருந்து அவர் ரொம்ப கௌரவத்தோடு எழுந்தார். கொஞ்ச காலம் ஸ்ரீவரத்தில் எழுந்தார், கொஞ்ச காலம் காஞ்சிபுரத்தில் எழுந்தார். ஒரு நாவல் பாகத்தை சேர்ந்தவர், காஞ்சிபுரத்திலே எழுந்தார். இப்போ இருக்கிற அனை இப்போ இருக்கிற சமஸ்த நாவல் பாகம் தாத்தாச்சாரர்களுடைய பரம்பரைக்கெல்லாம் ஆச்சாரியர் அவர் தான். ரொம்ப பிரசித்த பண்டிதராக அந்த வம்சத்துக்கே, நாவல் பாகம் தாத்தாச்சாரிய வம்சத்துக்கே ஒரே ஆச்சாரியர்னு கொண்டாட வேண்டும்படியாக மகாவித்வானாக ரொம்ப விசேஷமாக எழுந்திருந்தார் அந்த சுவாமி. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த சுவாமியை பற்றி பிரஸ்தாபம் வரைச்சே ஒரு ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். அவர் ரொம்ப பண்டிதர், மகாஜ்ஞாதாவர். அவர் காஞ்சிபுரத்தில் தென்னண்ட மாட வீதியில் எழுந்திருந்தார், திருமாளிகையில் இருந்தார். ரொம்ப ரொம்ப ஏழையான திருமாளிகை தான். சுவாமிக்கு எவ்வளோ யோகியது இருந்தாலும் திருமாளிகையில் அந்த ஏழ்மைன்றது அது அதுக்கு மேலே வளர்த்துக்க மாட்டா, ஏழ்மைக்கு மேலே ஒரு பணம்ன்றது வேண்டாம் அந்த மாதிரி எழுதியிருந்தார். அவர் வாசலில் திண்ணையில் ஸ்ரீகோஷம் பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் இந்த ராஜாஜின்றவர் பெருமாள் சேவிச்சுன்னு அந்த பக்கமாக வந்தார். இவரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கார். அதனால் ரொம்ப மகாபண்டிதர்ன்றதுனால இந்த காலத்திலே எத்தனையோ பேர் பிரசிடென்ட் அவார்டெலாம் வாங்குறாள், அந்த மாதிரி பிரசிடென்ட் அவார்டெலாம் வாங்கணும்னா 10 பிரசிடென்ட் அவார்டு கொடுக்கணும் இந்த சுவாமிக்கு. அந்த மாதிரி நல்ல ஞானம் இந்த சுவாமிக்கு. அதனால அவரை பற்றி கேட்டுன்னு வந்தார். அவர் அந்த பக்கம் வரைச்சே வாசலில் இந்த சுவாமியை பார்த்துட்டு கிட்ட வந்து கேட்டார். ஏன்னா ராஜாஜெல்லாம் இந்த மாதிரி சமுதாய சீர்திருத்தத்துலலாம் ஈடுபட்ட வாழாச்சே, இதே இது அப்படியே இந்த ஜாதியே கிடையாது அப்படின்லாம் சொல்கிற வாழாச்சோ இல்லையோ, அதனால் அவர் இந்த இவாள்லாம் ரொம்ப ஜாதியை கல்பித்து ஜாதியை கல்பித்து ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி இவாள்லாம் தாழ்த்தி வச்சுருக்கா. இந்த மாதிரிலாம் பின்னாடி தான் வந்திருக்கு. தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னா தர்மசாஸ்திரம்லாம் எல்லாம் பின்னாடி வந்தவா எழுதி வச்சிருந்தா, தர்மசாஸ்திரம் ரிஷிகள்லாம் எழுதி வச்சுருக்கா. வேதத்தில் சொல்லியிருக்கான்னா எந்த இடத்துல சொல்லியிருக்கு, வேதத்தில் எந்த இடத்துல இப்போ சொல்லப்பட்டதான் இந்த ஷெட்யூல் காஸ்ட்ன்னு இருக்கேன், அந்த ஷெட்யூல் காஸ்ட்டை இவாளை பற்றி எங்கே சொல்லியிருக்கு, ஏன்னா புருஷ சூக்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு, அவன் பிராமணன் உண்டானான் க்ஷத்ரியன் உண்டானான்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. பிராமணோ சமுகமாசீத் பாஹூரா ஜன்ய கிருத ஊரூ ததீயத்வைஷ பத்யாகம் சூத்ரோ ஜாயத. பிராமணன் உண்டானான், க்ஷத்ரியன் வசியன், வைசியன் உண்டானான், அப்புறம் சூத்ரன் உண்டானான், இப்படிலாம் வசனம் இருக்கே இல்லையோ. இந்த இப்போ சொல்லப்பட்டதான இந்த பிற்படுத்தவர், தாழ்த்தப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர், ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாள், இவாளை பற்றி அங்கே எங்கே இருக்குது? அதனால் வேதத்தில் சொல்லலை, பின்னாடி தான் இவாளெல்லாம் இவாளெல்லாம் ஒதுக்கிட்டா. அதனால் இவாளே ஒதுக்கினதுன்றது அந்த காலத்தில் ஏற்பட்ட தப்பு, அந்த தப்பை நாம் இப்போது திருப்பியும் கடைபிடிக்க கூடாது. அதனால் இந்த அசாஸ்திரியம் பஞ்சமன் என்று ஒதுக்கப்பட்டவன் அசாஸ்திரியமாக ஒதுக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு அவர் ஆர்கியுமெண்ட். அவர் அவர் ராஜாதி அவரை கேட்டார், சுவாமியை கேட்டார், இந்த மாதிரி பஞ்சமன்னு நீங்களாம் ஒதுக்கி வைக்கிறவளே எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு? வேதத்தில் கிடையாது. மற்ற கீழ்ப்பட்ட புஸ்தகங்களை சொன்னான்னா அதெல்லாம் பிற்காலத்தில் இவாளே ஏதோ ஒரு காரணத்தினால இவாளெல்லாம் ஏற்படுத்தியிருக்காளே ஒழியோ, அது ஜாதியில் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு. அதாவது என்ன தெரியுமோ இல்லையோ, பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் சூத்ரன் என்கிறது ஜாதின்னு சொன்னால் அந்த ஜாதிக்கு உண்டானதான சரீரம்னு சொன்னால் ஜாதியினாலே வந்த சரீரம் அது. அந்த ஜாதி எப்படி ஆக்கும், தென்னை மரம்னா தென்னை மரம், தேக்கு மரம்னா தேக்கு மரம், மரம் தான்னாலும் மரத்தில் ஒன்று ஒன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ. அதுலேயுமே கூட மாமரம்னு சொன்னான்னா அந்த மாமரத்தில் வித்தியாசங்கள் இருக்கோ இல்லையோ. இது பங்கனப்பள்ளின்றா, இது மல்கோவாங்கிறா, இது பாதிரின்றா, இது இது கிளிமூக்கும், அந்த மாதிரி அந்த ஜாதியினாலே பேதம் வரா மாதிரி மனுஷாளில் ஜாதியினாலே பேதம் வருதுன்னா பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்திரம் தான் வரலாம். அதுக்கு மேற்கொண்டு வரக்கூடியதெல்லாம் இவாளே ஏற்படுத்துறது தான். அது ஏற்படுத்தினதெல்லாம் ஏற்படுத்தினா ஏற்படுத்தினது தப்புன்னு சொல்லி மாற்ற வேண்டியது தான். ஏன்னா அதனாலே பஞ்சமன்றவன் கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட்ன்றது கிடையாது அப்படின்னு அவருடைய ஆர்கியுமெண்ட்டு. அதை அவர் கேட்டார், அவர் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு. அதுக்கு உடனே சுவாமி கேட்டாச்சான், நாவல் பாக்க நரசிம்மாச்சார பத்தி சொல்றேன். சுவாமி கேட்டாச்சான், நீங்கள்லாம் சட்டம்லாம் போடுறீள், ராஜ்யம்லாம் பண்ணுறீள், உங்கள் ராஜ்யத்தில் இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவனை தப்பு பண்ணான்னா ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவன் ஆயுள் கைதியாக போடுறீள், சில பேர் ரெண்டு ஆயுள் கைதி மூணு ஆயுள் கைதி அப்படின்லாம் கூட சட்டம் போடுறீள், அது மாதிரி நீதிபதி கொடுக்குறான், தண்டனை கொடுக்குறான், அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு வைக்கிறீள், அந்த மாதிரி இந்த மாதிரி காராகிரகத்தில் போட்டு வைக்கச்சு அவன் நீங்கள் சொல்கிற 14 வருஷம் ஜீவிக்காமல் போய் 2 வருஷம் 3 வருஷத்தில் அவனுக்கு ஏதோ உடம்பு வந்து போயிட்டான்னா, அப்போது அவன் அனுபவிக்க வேண்டியது நீங்கள் 14 வருஷம்னு சட்டம் போட்டாலே அவன் ஏன் 3 வருஷத்தில் போயிட்டான்னா, அவன் மீதியை அவனுக்காக யார் அனுபவிக்கிறது? அவன் பண்ண தப்புக்கு அவன் அந்த ஜெயில் தண்டனையை 14 வருஷம் அனுபவிக்கணும்னு நீங்கள் சொன்னால் அவன் அனுபவிக்காமல் போகிறானே, உங்களால் என்ன பண்ண முடியும்? அவன் பண்ண தப்புக்கு 14 வருஷம் தண்டனை அனுபவிச்சா தானே உங்கள் சட்ட பிரகாரம் அவன் பண்ண தப்பு அவன் பரிபூர்ணமாக நிஷ்கிருதி பண்ணினான்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்ல தெரியல ராஜாஜிக்கு இல்லையா. இந்த தப்புக்கு இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கணும்னா அவன் செத்து போயிட்டானா கஷ்டம் அனுபவிக்க வேணான்னா, இது எப்படி? அப்போ பண்ண தப்புக்கு செத்து போகிற வரைக்கும் தான் தண்டனையா, 14 வருஷம் தண்டனை கிடையாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல அவருக்கு. அதுக்கு அவர் சொன்ன, வேர் நீ சொல்லனா நான் சொல்கிறேன் கேளு, வேதத்திலேயே சொல்லியிருக்கு, கபூய சரணா அபிஷாசா கபூயாம் யோனிமா பத்தியரன்னு சொல்லிருக்கே, தப்பு பண்ணவனாக இருந்தான்னா அந்த தப்புக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கிறதுக்காக தான் மட்ட ஜாதியில் பிறக்கிறான்னு சொல்லியிருக்கு. ரமணீய சரணாகா ரமணீயாம் யோனிமாவன் நல்ல நன்ன புண்ணியம் பண்ணியிருந்தான்னா புண்ணியம் பண்ணவன் வசந்த ஜாதியில் கொண்டு வந்து பறக்க வைக்கிறான்னு தாழ்ந்த ஜாதி வசந்த ஜாதின்னு வேஷத்தில் வேதத்தில் சொல்லியிருக்கு, சொல்லாமல் இல்லை. இவன் ஜெயிலில் இருக்கிறவன் ஜெயிலில் இருக்க வேண்டியவன் ஒதுங்கி தானே வாழணும், ஜெயிலில் இருக்கிறவன் சமுதாயத்தில் வந்து கலந்து போகணும், எப்படி உள்ளுற வேளானீங்கோ அது மாதிரி. அது தெய்வமே அப்படியாக ஒரு ஜாதியை உண்டாக்குறது. இது சாஸ்திரத்தில் இல்லைன்னு சொல்லாத, உனக்கு இது சௌரியமாக இருக்குது இந்த மாதிரியான வாதங்கள்லாம் பண்ணினா உனக்கு ஜனங்களிடத்தில் செல்வாக்கு வருதுன்னா சொல்லிக்கோ, ஆனால் சாஸ்திரத்தில் இல்லைன்னு மாத்திரம் சொல்லிகிட்டு இருக்காது வெளியில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரு. அப்படியான்ட்டு வாய ஊத்தின்னு போயிட்டார் அந்த ராஜாஜி. எதுக்குன்னா அந்த மாதிரி அப்பேர் அவ்வளவு பெரிய அதிகாரியாக பாரத தேசத்துக்கே அதிகாரியாக இருந்து அப்பேற்பட்டவாளெல்லாம் அவர் இல்லாத போஸ்ட்டு கிடையாது, ராஷ்டிரபதியாக ஜனாதிபதிக்கு மேல் போஸ்ட்லலாம் இருந்திருக்காரு அந்த மனுஷன்தான். அவளாக இருந்தாலும் வந்து பேசினான்னு சாஸ்திரத்துக்கு தான் பயப்படுவாளே ஒழிய மனுஷாளுக்கு பயப்படுறவா கிடையாது. அந்த மாதிரி இந்த சுவாமி இருந்த நால்பாம் சுவாமி, அந்த சுவாமியும் அப்போது வாசிச்சுட்டு இருந்தார் இதில் மன்னார்குடியில், அப்புறம் வாசிச்சுட்டு இருந்தார். கல்யாணம் ஆனால் படிப்பு நிறுத்திட மாட்டா, அப்புறமும் வாசிச்சுட்டு தான் இருப்பாள். பெரியவாளிடத்துல வாசிக்கிற வழக்கம், வாசிக்கிற காலத்தில் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு குடுத்தனம் பண்ணிகிட்டு இருப்பா. இந்த சுவாமியும் அதே மாதிரி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு குடுத்தனம் பண்ணிகிட்டு இருந்தார் தெம்பராண்டவன் பூர்வாசிரமத்தில் வேங்கடராகவாச்சார். தெம்பர வேங்கடராகவாச்சாரும் அந்த சுவாமியும் இந்த மாதிரி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு இருப்பா. என்ன விஷயம்னா, இந்த சுவாமியும் சரி அந்த சுவாமியும் சரி ரெண்டு பேருக்கும் நல்ல பரிச்சயம். அது மாத்திரம் இல்லை, ரெண்டு பேரும் அது ரொம்ப விசேஷமானவா. சொம்பு எடுத்துகிட்டு போனான்னா சொம்பில் தான் எடுத்துகிட்டு போவா. சொம்பில் எடுத்துகிட்டு போனால் என்ன, அந்த சொம்பில் பாதி சொம்பு ரொம்பின உடனேவே இன்றைக்கி போகிறோம் தலிகைக்கு இவ்வளோ போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்துடுவா. தலிகைக்கு இவ்வளோ போகிறோம்னு, தலிகைக்கு இவ்வளோ போகிறோம்னா அப்போ மற்றதுக்கெலாம் என்ன பண்ணுறது, எதனா கறிக்காக போகணும்னா அது ஏதாவது தோட்டத்தில் ஏதாவது கிடைக்கும், கீரை கீரை எதனா கிடைக்கும், அது என்ன தோட்டத்தில் கிடைக்கிற கீரையை வச்சு தலிகை பண்ணி சாப்பிட்றது, அது ஏதாவது அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள், ஏதாவது கிடைக்கும் சாப்பிடலாம் அந்த மாதிரியான மென்டாலிட்டி தானே ஒழியோ விதவிதமாக சாப்பிட்றது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாதி சொம்பு எடுத்த உடனேவே உஞ்சாவர்த்தியை நிறுத்திடுவார் தெம்பராண்டவன் பூர்வாசிரமத்தில் வெங்கடராகவாச்சார்னு. பாதி சொம்பு ரொம்பினாலே நிறுத்திடுவார். நிறுத்தினா மற்றவாளுக்கு என்னென்னா, இப்படி 4 சாஸ்திரம் வாசிச்ச மகான் பரிசுத்தமான வைஷ்ணவர் சுவாமி இவ்வளோ ஆச்சரியமாக இவ்வளோ விலட்சணமாக இருக்கார், தேசிகனே வீதியில் வரா போல இருக்குது, இந்த சுவாமிக்கு ஒரு பிக்ஷை போடலாமேன்னு ஒரு கை நிறைய கொண்டு வந்து போட்டா வாங்கிக்க மாட்டார். உஞ்சவர்த்தியோட கை நிறைய வாங்கிக்க மாட்டார். மனசு கஷ்டப்பட்டுக்கிறாளே கொஞ்சம், அதனால் அது என்ன பண்ணுவார்னா, சரி ஒரு அப்படி ரெண்டு விரலால் இந்த விரலால் அப்படி எடுத்து அப்படி ரெண்டே ரெண்டு அமுந்திரி மாத்திரம் போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த வேற லால போட்டான்னு வாங்கிட்டு வருவாள். என்ன சுவாமி, சொம்பு நிறையவா கூட எடுத்துன்னு வரக்கூடாதா, சொம்பு நிறைய பிக்ஷை எடுத்துன்னு வரக்கூடாதானே போகிறோம். இன்னைக்கு தலிகைக்கு இவ்வளோ தானே வேணும், தலிகைக்கு மேலே என்ன சாப்பிட்ற போகிறோம் நம்ம, அதனால் எதுக்கு சேர்த்து வச்சுக்கணும் எல்லாம், இது போகிறோம் இன்னைக்கு ரெண்டு வேலைக்கு இந்த வந்து கொடுத்தோம்னா இதுக்கு மேலே போகிறோம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு பாதி சொம்புக்கு மேலே எடுக்க மாட்டார் சுவாமி. அது அப்படியே விரலால் போட்டால் போகிறோம்னு விடுவார், அப்படி விரலால் போட்டால் அதை மாத்திரம் வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னோ அவளுக்கு கொடுக்குற அதிர்ஷ்டம் இருக்கட்டுமே, அவள் கொடுக்குறா அவள் ஆசையை கெடுப்பானே அப்படின்றதுக்காக அப்படி விரலால் எடுத்து இது மாதிரி இந்த சுவாமி எடுத்துகிட்டு இருந்தார். இவர் இதை தெம்பராண்டவன்கிட்ட போய் சொன்னான். இன்னும் சுவாமி தெம்பராண்டவன்கிட்ட அன்வைச்சதை பற்றி பேச ஆரம்பிக்கல, ஆனால் இருந்தாலும் விஷயம் இந்த விஷயம் வரைச்சே சொல்கிறேன். தெம்பராண்டவன் இது பூர்வா இந்த மாதிரி வெங்கடராகவாச்சார் நம்ம சிஷ்யர் நாலு சாஸ்திரம் வாசிச்சுருக்கார், என்ன பாண்டித்யம், எப்பேற்பட்ட யோக்கியதை, என்ன சாந்தி, இந்த மனுஷன் இந்த மாதிரி ஆகும் முஞ்சவர்த்தி எடுக்கிறார் சுவாமி. அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றார், குடும்பம் வேறு, பாவம் தேவிகள் இருக்கா, ஏதோ ஒரு ஒரு நாட்டில் ஒரு நல்ல தளிகை பண்ணி சாப்பிடணும்னு கூட ஒரு ஆசை இல்லாமல் இவரும் இப்படி தான் இருக்கா, அவள் தேவிகளும் இப்படி தான் இருக்கா, ஏதோ பார்த்தாலே மனது கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் இல்லாதவன்லாம் ஓஹோன்னு இருக்கான், இவ்வளவு ஓஹோன்னு யோகியதை வச்சுட்டு இந்த சுவாமி ஒன்றும் இல்லாமல் இருக்கார். ஆண்டவன் தான் சொல்லணும் அவர்கிட்ட இனிமேல் இந்த உஞ்சவர்த்தி எடுத்து பழைக்கிறத விட்டுட்டு யோகியதை இருக்கு, யோகியதை வச்சு ஏதாவது சம்பாதிச்சா வித்வத்துக்கு எவ்வளோ பணம் வராது அப்படின்னு ஆண்டவன் தான் சொல்லணும் அப்படின்னு தெம்பர ஆண்டவன்கிட்ட போய் சொன்னான். அப்போ தேரவந்தூர் ஆண்டவன்கிட்ட சொன்னான். அப்போ தேரவந்தூர் ஆண்டவன் சாதிச்சாச்சு, அவர் கண்ணில் ஜலம் விட்டாச்சு. அவர் மகாத்மா என்ன எப்பேற்பட்ட வைராக்கிய நிதி, தேசிகன் போல இருக்கணும்னு ஆசைப்படுறார், அந்த மாதிரியான மகாத்மாக்கள் உண்டா, தேசிகன் ஏன் அவர் உஞ்சவர்த்தி எடுத்தார், அவருடைய வித்வத்துக்கு அவர் ராஜ்யத்தையே விலைக்கு வாங்கலாமே, அந்த மாதிரியான வித்வத்து அந்த மாதிரியான மந்திர சித்திகள்லாம் உண்டு. அந்த சுவாமி தேசிகன் நம்ம ஆச்சாரியன் ஏன் உஞ்சவர்த்தி எடுத்தார்னா, உஞ்சவர்த்தி எடுத்து உஞ்சவர்த்திக்காக அவள் கொஞ்சம் கொடுத்தான்னா லோகத்தில் மழை பெஞ்சு லோகம் க்ஷேமமாக இருக்கும், அவள் கொடுக்குறவா குடும்பம் க்ஷேமமாக இருக்கும்னு உஞ்சவர்த்தி எடுத்தார். அதனால் தேசிகன் உஞ்சவர்த்தி எடுத்ததும் தனக்காக எடுக்கலை, தன் ஜீவனத்துக்காக என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கு. உஞ்சவர்த்தி எடுக்கிறது தன் ஜீவனத்துக்காகனு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் அப்படியாக்கும் உஞ்சவர்த்தி எடுக்கிறவாளுக்கு உஞ்சவர்த்தியாக கொடுத்தான்னா கொடுக்குற குடும்பங்கள் க்ஷேமமாக இருக்கும், கொடுக்குற குடும்பங்கள் க்ஷேமமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை நாட்டில் நல்லா மழை பெஞ்சு பயிர் சமிருத்தி இருக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் தேசிகன் உஞ்சவர்த்தி எடுத்தார். அதே பாவத்தோட அந்த சுவாமி உஞ்சவர்த்தி எடுக்கிறார், அவரை போய் நாம் எடுக்காதன்னு சொல்லலாமா, பரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறார் நம்ம ஆச்சாரிய சார்வபௌமன், தேசிகன் அனுஷ்டித்த மனோபாவத்தோடே அந்த சுவாமி உஞ்சவர்த்தி எடுக்கிறார் அப்படின்னு கண் கலங்கி சாதிச்சாச்சு. அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சாதிச்சாச்சாம். அந்த தேரவந்தராண்டவனுடைய அந்த பாவம் பாருங்கோ, செம்பராண்டவனை எப்போ அந்த பூர்வாசிரமத்திலே தன்னுடைய சிஷ்யன் ஒருத்தன் உஞ்சவர்த்தி எடுத்துகிட்டு இருக்கான், ஐயோ நம்ம சிஷ்யன் உஞ்சவர்த்தி எடுக்கிறானே அப்படின்னு குறைப்பட்டுக்காம உஞ்சவர்த்தி எடுக்கிறான் இல்லையா வசந்தவன் இல்லையா என்று தேரவந்தூர் ஆண்டவன் கொண்டாடியாச்சு. அந்த அது கொண்டாடின விஷயமெல்லாம் சத்தியம், வெறும கொண்டாட்டம் கிடையாது. தெம்பர ஆண்டவனை அவரை கூட்டு, ஏன்பா நீ தான் உஞ்சவர்த்தி எடுத்துட்டு இருக்க, என்ன உனக்கு இல்லாத யோகியதையா, ஏன் உஞ்சவர்த்தி எடுக்கிறேன்னு கேட்க மாட்டேன்னுட்டார். தெம்பராண்டவன் அப்படி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு ஜீவிச்சுட்டு இருந்தார். இந்த சமயத்தில் கூட வித்வான்கள்லாம் உண்டோ இல்லையோ, அந்த வித்வான்கள்லாம் என்ன பண்ணா சுவாமியை சரஸுக்கெல்லாம் போகலாம் வாயே அப்படின்னு கூப்பிட்டா. இந்த சுவாமி முதல்ல சரஸுக்கெல்லாம் வரமாட்டேன், என்ன சரஸுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், இந்த சரஸுக்கு போகிறேன் நம்ம என்ன எதனா புதுசாக கற்றுட்டு வர போகிறோம், ஏதோ நமக்கு பாண்டித்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கும் அப்புறம் அந்த பாண்டியத்துக்காக அவள் எதனா பைசா கொடுத்தா அதை வாங்கிட்டு வரத்துக்கும் தானே, ரெண்டுமே தேவையில்லைன்னுட்டார். பாண்டித்யம் இருக்குதுன்னு மற்ற ஆளுக்கு காட்டவும் வேண்டாம், அந்த பாண்டியத்தை வச்சு பைசா சம்பாதிக்கவும் வேண்டாம், அதனாலே நான் வரல அப்படின்னுட்டார் அவர். ஆனால் இருந்தாலும் சுவாமியை விடலை வாழலாம், கட்டாயம் வரணும் கட்டாயம் வரணும்னு சுவாமியை ரொம்ப நிர்பந்தப்படுத்தினான். சரின்னு சுவாமியும் சரி சரஸுக்கு போகலாம்னு சரஸுகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தார். அது கூட அந்த இதுக்காக தான், அவள்லாம் ரொம்ப கேட்டுண்டாலே, அவள் கூட வித்வான்கள் ஃப்ரெண்டு தானே, அந்த ஃப்ரெண்டுகள்லாம் ரொம்ப ஆசையாக தானே இருப்பாள், எல்லாரும் போகிறா நீ வாய நீ வாயன்னு ரொம்ப நிர்பந்தப்படுத்தினா. சரின்னு சொல்லிட்டு சுவாமி போனார். அப்போ அந்த காலத்தில் சரஸுகள் பல ஊர்களில் நடக்கும், இப்போ தான் சரஸுன்றது ஒரு ஒரு ரெண்டு ஒரு இடத்துல நடக்கிறது, அதுவும் ஏதோ ஏதோ பேருக்கு நடக்கிறது. ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்ல, ரொம்ப தீவிரமா நடக்கும் சதசுன்றது. என்ன அது, ஒரு ஒரு விசேஷ வைபவம் மாதிரி. சதசுக்குன்னு போறதுன்னா சண்டைக்கு போயிட்டு வர மாதிரி தான், அது மாதிரி எப்படி யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வர மாதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப தீவிரமா நடக்கும், ரொம்ப உற்சாகமா போவா, அது மாதிரியா சதசுக்கெல்லாம் போறது. அது சுவாமி என்ன பண்ணார், இந்த அப்ப அந்த இன்னும் கூட சதசுகள்லாம் உண்டு, எட்டயபுரம் அந்த மாதிரி, திருவிதாங்கூர், கொச்சி, அது மாதிரி சதசுகள்லாம் நடக்கும். புதுக்கோட்டை, மைசூர், இதெல்லாம் சதசுகள் நடக்கிற இடம். வந்து அதெல்லாம் ராஜாவுடைய ஒரு சப்போர்ட்டில் சதசு, அந்த சதசுகள்லாம் எழுதி ஆகும். சுவாமி சுவாமி எப்படி சதசுகள்லாம் போனார், அவரை வாக்கியார்த்தெல்லாம் பண்ணினார், எல்லாரும் ரொம்ப பிரமிச்சுட்டா. ரொம்ப ஏக்கம், சுவாமியை பார்த்தா ரொம்ப சாந்தரா இருக்கார், வாக்கியார்த்தம் பண்ணுறதை பார்த்தான்னா ரொம்ப அடியிலே இந்த விஷயங்களை கம்பீரமாக சொல்கிறார். ஏன்னா நல்ல உத்தம சம்பாவனையாக பண்ணா, இந்த மாதிரி சுவாமி இப்படி பண்ணிட்டு மன்னார்குடியில் எழுந்திருந்தார். அப்படி இருக்குச்சே, மன்னார்குடியில் சில பேர்லாம் ரொம்ப சுவாமியை இப்படி ஏழையாக இருந்து என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இவ்வளோ சிரம தசையில் இருக்கணுமாண்ணா அப்படின்னு. சுவாமிக்கு ஒன்றும் சிரமமே தெரியல, மற்றவாளுக்கு தான் அவரை பார்த்தா சிரமமாக தெரிஞ்சுது. வெங்கட்ராகவாச்சார் சுவாமி இல்லையா, இவர் தம்பர வெங்கட்ராகவா சுவாமி வந்து நிர்பந்தம் பண்ணா, ஏ பக்கத்தில் இந்த பள்ளிக்கூடம் இருக்க, இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் தேவை, அதனால் நீர் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த சம்ம இந்த இதுக்காக இது அது அதாவது அந்த காலத்துலலாம் இந்த இது சித்தாந்தத்துக்கு சொல்லி கொடுக்கறதுக்குன்னு வாத்தியார்களை வச்சுப்பா, மத போதகர்னு இந்த காலத்துலாம் சொல்கிறான் இல்லையா, அந்த மாதிரி அது சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணுறதுக்கு பசங்களுக்குன்னு இதை மாரல் கிளாஸ் வச்சுப்பா, அது மாதிரி சில கிளாஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி சித்தாந்தத்தை போதிக்கிறதுக்குன்னு அவள் என்ன பண்ணுவாள், அந்த பசங்களுக்கு சித்தாந்தம் இந்தந்த மதங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த மதங்களை பற்றி கொஞ்சம் சொல்லித்தரது வழக்கம். சம்ஸ்கிருத வாத்தியாராக இருப்பார், அவரையே சித்தாந்த வாத்தியாராகவும் போடுவாள், இந்த மாதிரிலாம் சொல்கிறது உண்டு. அதான் ஃபிலாசபி டீச்சர் அப்படி வச்சுக்கணும், இவரை அந்த உத்தியோகத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிர்பந்தம் பண்ணான். சுவாமி உத்தியோகத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னார், அப்புறம் உத்தியோகத்துக்கு போனால் பைசா வருவேன் இல்லையா, பைசா வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு இவருக்கு, அதனால் போக மாட்டேன் அப்படின்னார். அப்புறம் ரொம்ப நிர்பந்தம் பண்ணினான், ரொம்ப பெரிய அவர் ரொம்ப வேண்டியவா, ரொம்ப பெரிய மனுஷா, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நிர்பந்தம் பண்ணேன், சரி உத்தியோகத்துக்கு வரேன் அப்படின்னார். சம்பாத்தியம் வருமே என்ன பண்ணுறது அப்படின்னா, சம்பாத்தியத்தை பற்றி எனக்கு தெரியாதுன்னு விட்டார் அவர். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே வாத்தியம், அப்போ என்ன பண்ணா சம்பாத்தியத்தை அப்படின்னா, சம்பாத்தியத்தை தேவிகள்கிட்ட கொடுத்துருவா, சுவாமியினுடைய தேவிகள்கிட்ட கொடுத்துருவா, அவ்வளோதான். இவரை சம்பாத்தியத்தை பற்றி இப்போ இன்னும் என்னன்னு கூட பார்க்க மாட்டார், அது தேவிகள் கிட்ட கொடுத்தாருன்னா தேவிகள் அதை சேர்த்து வச்சுப்பா, தேவிகள் சேர்த்து வச்சுப்பா, தேவிகளை பற்றி அதுலேயும் இருக்குது, இந்த தேவிகள் என்ன பண்ணா அப்படின்னு கேட்பா. அந்த காலத்தில் சுவாமிக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பைசா வந்ததுன்னா தேவிகள், உஞ்சவருத்தியை வச்சு தான் குடும்பம், குடும்பம் உஞ்சவருத்தியை வச்சு தான். இந்த சம்பாத்தியத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தானா அது கூட அண்ணா கிட்ட கொடுத்துருவாளாம் அந்த மாமி, அவள் அண்ணா கிட்ட கொடுத்துருவாளாம். இங்கே அங்கே ஒன்றும் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் தெரியல, இதெல்லாம் இவரும் வச்சுக்க மாட்டேங்கிறார், நான் என்னத்தை இதை வச்சுன்னு பண்ண போனேன், அதனால் இதை நீங்கள் இதை வச்சுக்கோங்க, அப்புறம் எப்போவாது தேவைன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவள் அண்ணா கிட்ட கொடுத்துருவாளாம். அப்புறம் அண்ணா அவள்லாம் சேர்த்து வச்சு அப்புறம் ஏதோ பூமி வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்கிறா, அது ஏதோ அது குடும்ப விஷயம் அது. அப்போ வந்து சுவாமி உஞ்சவருத்தி தான் எடுப்பார், உத்தியோகத்துக்கு போனாவட்டும் உஞ்சவருத்தி தான், என்னென்னா உஞ்சவருத்தியில் வர அரிசி தான் சுத்தமான அரிசி, அதுதான் வந்து பிராமணனுக்கு உண்டானதான ரொம்ப புண்ணிய ரூபமான அரிசி அது, அதனால் அதை வச்சு தான் பிழைக்கணும் அப்படின்னு தேவிகளுக்கு உபதேசம். தேவிகளும் அதே மாதிரி தேவிகள், ரொம்ப அபூர்வமான தம்பதிகள். அது அதனால் அதில் உஞ்சவருத்தியில் ஸ்கூலுக்கு வாத்தியாராக போனாவிட்டு கூட உஞ்சவருத்தி எடுப்பார், அது உஞ்சவருத்தி எடுத்து அந்த உஞ்சவருத்தி எடுத்துகிட்டு முடிச்சுட்டு தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கே போவார் இவர். அந்த மாதிரி அவகாசம் அவருக்கு கொடுத்துருந்தா அவருக்கு, சுவாமி உஞ்சவரத்தை எடுத்துட்டு அனுஷ்டானெலாம் முடிச்சுண்டு திருவாரெல்லாம் முடிச்சுண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகிறது. எப்போ போவாரோ தெரியல, 12 மணிக்கு தான் ஸ்கூலுக்கு போவார் போல இருக்கு. என்ன சுவாமி அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த உஞ்சவருத்தி எடுத்த திரவியத்தை வச்சுருந்தான் கொடுத்தனும் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆற்றுல, அந்த தயவுகளும் அதே மாதிரியே பண்ணுவா. இப்படி இருந்துட்டுருக்கச்சே ஒரு நாள் இந்த சுவாமி கிளாஸு எடுத்துகிட்டு இருக்கும்போது, அப்போல்லாம் அந்த இவ எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர்னு வருவாளே கிளாஸுக்கெல்லாம் வருவா இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர்னு வருவா. அவள்லாம் வந்து பார்த்தா இந்த சுவாமி ஆச்சரியமாக 12 திறமனோட கொஞ்சம் கொஞ்சம் வேஷ்டி மேல் உத்திரியும், சொக்கா கிடையாது, மேல் உத்திரியும். அப்படி பிரமாதமா ஏதோ ஆசிரமத்திலேருந்து ஏதோ இந்த ஆசிரமங்களில் சுவாமிகள்லாம் இருக்கிற ஆசிரமத்திலேருந்து கூட்டுன்னு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி விலட்சணமாக எழுதியிருந்தார். அந்த இன்ஸ்பெக்டர் வந்தார், இவரை பார்த்துட்டு என்ன சொக்கா கூட போட்டுக்காமல் இருக்குங்கோ, நீங்கள் அதிலே நீங்களாம் சொக்கா போட்டு வரணும் அப்படின்னார் அவர். உடனே இவர் சொன்னார், அவரை பார்த்தார், ஒன்றும் சொல்லலை சுவாமி, ஆஹா நாளிலேருந்து பெரிய சும்பா எடுத்துட்டா போகிறது அப்படின்னார் அவர். இவருக்கு ஒன்றும் புரியல அந்த இன்ஸ்பெக்டருக்கு, பெரிய சும்புன்னா அப்படின்னார் அவர். அதெல்லாம் பக்கத்தில் கூட இன்ஸ்பெக்டர், எஜுகேஷன் இன்ஸ்பெக்டர் வந்தால் கூட ஹெட் மாஸ்டர் வரணுமாச்சே இந்த கிளாஸ் இன்ஸ்பெக்ஷன் போது. அவருக்கு இந்த சுவாமி நம்ம தெம்பர சுவாமிக்கிட்ட ஒரே பயம் அந்த ஹெட் மாஸ்டருக்கு. இது மாதிரி நாலு சாஸ்திரம் ஆச்சு, வேதாத்தியனம் பண்ணி பரிபூர்ண யோகியதையோட அனுஷ்டானத்தோட பரமசுத்தரா தெய்வம் மாதிரி வந்து போயின்னு இருக்கார். இன்னும் மனுஷங்க இவருக்கு விவரம் தெரியாமல் அவர்கிட்ட போய் எதையோ சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரகசியமாக காதில், பெரிய சும்புன்னா சுவாமி உஞ்சவர்த்தி எடுத்து தான் தெளிவு பண்ணி சாப்பிடுவார், நாம் இந்த வருமானத்தில் என்னவோ இந்த உங்கள் வரும்படி இல்லைன்னா இது இந்த இதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெரிய சும்பா எடுத்துக்கிறேன்றார் அப்படின்னார் அப்படின்னு. ஐயோ அந்த மனுஷன் நடுங்கி போயிட்டார். அப்படியா, உஞ்சவர்த்தி எடுத்து தான், உஞ்சவர்த்தி எடுத்து தான் ஜீவிச்சுப்பாரா அந்த சுவாமி, இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அதே இல்லை 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 நீங்கள் வாங்கோ இப்படியே வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த மனுஷன். எதுக்காக சுவாமியினுடைய இருந்த நிர்பந்தங்களை சொல்கிறதுக்காக இந்த சரித்திரத்தை, அது எத்தனை நிர்பந்தமாக இருந்தாலும் யார் வந்து என்ன சொன்னாலும் சொக்கா போடுக மாட்டேன், சொக்கா போட்டுக்கிறதே தெரியாது. இது நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, இப்போ பிரகிருதமாண்டவன் வரைக்கும் கூட, பிரகிருதமாண்டவன் கூட பூர்வ ஆசிரமத்தில் சொக்கா போடுக மாட்டார். அவர் ஸ்கூல் வாத்தியாராக இருந்தார் எலப்பாக்கம்னு ஒரு ஊரில், அந்த ஊரில் அவர் சொக்கா போட்டுன்றது கிடையாது. அந்த ஊரை சேர்ந்த ஒரு இவர்கிட்ட வாசித்த பையன் ஒருத்தன் எனக்கு தெரியும், அந்த அந்த பையன் தான் சொல்லுவான், சாமி வருவார் ஒரு நாள் சொக்காவே போட்டுக்க மாட்டார், அப்படியே மேலே ஒரு அப்படியே மேலே புத்திரியும் போட்டுன்னு வருவார் கிளாஸில், புத்திரியத்தோடு தான் கிளாஸ் எடுப்பார், நல்லா பளிச்சுன்னு பெரிய நாமம் போட்டுன்னு வருவார் அந்த பையன், அப்ராமண பையன், பெரிய நாமம் போட்டு மேலே சொக்காவே போட்டுக்க மாட்டார். அப்படியே சைக்கிளில் வருவார், வேளாமூர்லேருந்து சைக்கிளில் வந்துட்டு பாடம் எடுத்துகிட்டு விறு விறு விறுன்னு சைக்கிளில், அவர் சைக்கிள் ஓட்டினா யாரும் அவங்களோட அவரோட சைக்கிளில் வரவே முடியாது, அவ்வளோ வேகமாக வருவார், 7 மைல் வந்துட்டு போவார் அவர் அப்படின்னு சுவாமி பிரகிருதம் ஆண்டவனை பற்றி சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொக்கா போட்டுக்காமல் இருக்கிறதுன்றது தான் வழக்கம், அது சொக்கா போட்டுண்டா அது என்னமோ பிராமணன் சொக்கா போட்டக்கூடாதுன்னு சாஸ்திரத்தை வச்சு சொல்கிறது. அந்த காலத்து ஆச்சாரம் இந்த காலத்துலேயே எல்லாரும் வித விதமாக இருக்கும். சுவாமி தெம்பராண்டவன் அது சொக்கா போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு, அது தெச்சு போட்டுக்கிறதுன்றது பிராமணனுக்கு கிடையாது, தெச்சு போட்டுக்கிறதுன்றது க்ஷத்ரியன் வைசியன் சூத்திரனுக்கு தான் உண்டு. அது இது இதெல்லாம் யாருக்கும் பிடிக்காத சமாச்சாரம் அது. அடியனே ஆஃபீஸுக்கு போச்சே சொக்கா தானே போட்டு போகிறேன், ஆனால் அந்த காலத்தில் சொக்கா போட்டுண்டா அது என்னமோ அப்ராமணன்னு நினைப்போம் வாழ்க்கெல்லாம், அதனால் சுவாமி சொக்கா போட்டுக்கிறதுல அருவறுப்பு. அது தெரியாமல் அந்த இன்ஸ்பெக்டரை வாய விட்டார் இவருடைய, இவரை பற்றி அந்த ஹெட் மாஸ்டர் சொல்லி சொன்ன உடனே அவரும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அது எல்லாரும் கௌரவம், சுவாமி உத்தியோகத்துக்கு போகிறாருன்னா சுவாமி உத்தியோகத்துக்கு வர்றாருன்றது நமக்கு கௌரவம் தான், நான் சுவாமிக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறோன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு கௌரவம் தான் நினைக்கிறா போல சுவாமி அப்படி தம்பராண்டவன் அப்படி எல்லாரும் எல்லா விதத்தினாலையும் எப்பவும் கௌரவிக்கும்படியாக தேரவந்துர ஆண்டவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவரும் கௌரவிப்பார், இது இன்ஸ்பெக்டர் வந்து ஏதாவது சொன்னாலும் அதுக்கும் அந்த ஹெட் மாஸ்டரும் கௌரவிப்பார், ஊரில் எல்லாரும் எப்போவும் கௌரவம். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அந்த யோக்கியதையும் வைராக்கியமும் காரணம். அது மாதிரி எழுந்திருந்தார் சுவாமி, இப்படி எழுந்திருக்குச்சு. என் தெம்பர ஆண்டவன் கிட்ட காலக்ஷேபம், அது அந்த விஷயத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கல. சுவாமி தெம்பர ஆண்டவன் கிட்ட அன்வைச்சார், அன்வைச்சு இதுக்கு முன்னாடி காலக்ஷேபங்கள்லாம் அது அந்த சாஸ்திரங்கள் இதுக்கு சாமானிய சாஸ்திரமான வியாகரணம் தர்க்கம் அதெல்லாம் மீமாம்சை இதெல்லாம் வாசிக்கிச்சு, வேற ஆச்சாரியால்கிட்ட வாசிச்சுட்டு வேதாந்த சாஸ்திரம் வாசிக்கிறது சம்பிரதாய கிரந்தங்கள் வாசிக்கிறதுன்னா நம்ம ஆச்சாரியால்கிட்ட தானே வாசிப்பா. தேரந்துராண்டவன்கிட்ட வந்து அன்வைச்சார், பரிபூர்ணமாக வாசிச்சார் சுவாமி, தேரந்துராண்கிட்ட பரிபூர்ணமாக வாசிச்சார். அந்த சுவாமியினுடைய யோக்கியதையும் இதான் பார்த்து தேரந்துராண்டவன் மனசார சந்தோஷப்பட்டார், சந்தோஷப்பட்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சுவாமி தேரந்திரான்னுட்டு நிறைய பேர் காலக்ஷேபம், அதுவும் பிரசித்த வித்வான ஆச்சாரியர்கள் இருந்தார், நிறைய பேர் காலக்ஷேபம் பண்ணுவார், சுவாமியும் காலக்ஷேபம் பண்ணுவார், ரொம்ப அமைதியாக இருப்பார். ஏன்னா ஃபியூச்சரில் என்னன்றது யாருக்கு தெரியாது இல்லையா? இந்த சுவாமி இந்த மாதிரி ஆச்சாரியனாக வருவார், தானத்தை அலங்கரிக்க போகிறான்றதுலாம் யாருக்கு தெரியும்? ரொம்ப அமைதியாக வருவார். எத்தனையோ பண்டிதாள் சுவாமி தேரந்துரான்னுங்கிட்ட வந்து காலக்ஷேபம் பண்ணுவார், சுவாமி அமைதியாக வாசிப்பார், அமைதியாக வாசிப்பார். அன்னன்னைக்கு வாசித்து காலக்ஷேபம் பண்ணதெல்லாம் அன்னன்னைக்கே நுற்று பண்ணிவிடுவார், அன்னன்னைக்கே சிந்தனம் பண்ணிவிடுவார், அதனுடைய எல்லா விஷயங்களையும் ஆழமாக மனசில் வாங்கிப்பார். இதெல்லாம் தேரந்துரானுக்கு தெரியும், அதனால் ரொம்ப சாந்தராக இருப்பார். காலக்ஷேபம் பண்ணச்சே, மற்றவாள்லாம் காலக்ஷேபம் பண்ணச்சே, என்னென்னா ரொம்ப அப்படி காலக்ஷேபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கியார்த்தம் பண்ணச்சே, நடுவில் கூட கேள்விகள்லாம் கேட்டு வாக்கியார்த்தம்லாம் பண்ணிக்கிறது, சபையெல்லாம் கலகலான்னு இருக்கும். ஆனால் இவர் தெம்பராண்டவர் வாயை திறக்க மாட்டார், அவர் ஓரமாக ஒதுங்கி இருந்துப்பார். அப்போ தேரந்துரான் அவரை பார்த்து ஒரு நாள், இவர் அவ்வளோ அமைதியாக இருக்கா, எல்லாரும் வாக்கியார்த்தத்தில் நடுவில் பேசுகிறா, அதெல்லாம் இருக்கோ இருக்கோ இல்லையோ, அதை பார்த்துட்டு அந்த சுவாமி இடத்துல இவர் ரொம்ப ஓரமாக போய் உட்காந்து விட்டார். ஒரு நாள் ரொம்ப கோடியில் போய் உட்காந்து விட்டார் காலக்ஷேபத்தில். அப்போது சேரந்துராவண்டன் அவரை பார்த்து, ஏ சதுசாஸ்திர கல்பத்தரோ, எங்கள் பாகவாச்சாரியா இங்கே வரோம் அப்படின்னு கூட்டாரோம், இங்கே வரோம் கிட்ட வந்து உட்காந்துருக்கோம், ஒரு நாள் இந்த இந்த ஸ்தானத்திலே வந்து உட்கார போகிறார், தன்னுடைய ஆசனத்தை காட்டி ஒரு நாள் இந்த ஸ்தானத்திலே வந்து உட்கார போகிறார், வாரும் கிட்ட வாரம் அப்படின்னு ஆசையாக கூப்பிட்டாச்சுன்னு சொல்லுவா. தேரந்துரானுடைய அந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கணும். அதே மாதிரியே பின்னாலே இது இது நடந்ததுக்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு, இப்போ சுவாமி தேரந்துரானவர் சொன்னதாக இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஸ்தானம். அதுக்கு முன்னாலே தேரந்துரானுடைய அந்த தரிசனம், இந்த சம்பிரதாயத்துக்கு இப்போ இத்தனை பேரில் இந்த சுவாமியினுடைய யோக்கியதையை தான் பெருமாள் பாதுகைகள் ஆச்சாரிய பாதுகைகள் சுவீகரித்து இவரை தான் சுவாமியாக நியமிக்க போகிறான்றதை அப்பயே அவர் ஊகிச்சுட்டார். சதுசாஸ்திர கல்பதரோ, கிட்ட வாரம் இங்கே வந்து உட்காரோம், இந்த ஸ்தானத்திலே ஒரு நாள் உட்கார போகிறார், வாரம் இங்கே அப்படின்னு அனுகிரகித்து பிரேமாக கூப்பிட்டாச்சுன்னு சொல்லுவா. அது மாதிரி ஆச்சாரியால் கொண்டாடும்படியான சிஷியாளாக எழுந்திருந்தார் தெம்பராண்டவன்னு இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கலாம், அடுத்த வாரம் பார்த்து சேவிச்சுக்கலாம். கவிதார் கிருசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம.
அடியேன் தாசன்.
ஹலோ.
ஆ அடியேன், கேக்குறதா?
ஆ ஆ ஆ சரி சரி.
ஆ ரொம்ப பாக்கியம் அடியேன்.
சரி சரி தாசன்.